ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இதில் பூத விவேகம் அப்படிங்கிற இரண்டாவது அத்தியாயத்தில் கடந்த வகுப்புகளில் 6 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். அதில் 6வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நாம் செயல் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம செய்கிற எல்லா செயல்களுமே, அதாவது பேசுறதுலேருந்து தொழில் செய்கிற வரைக்கும் எல்லாமே அந்த 5 கர்ம இந்திரியங்களினுடைய அடிப்படையில் தான் இங்கு நடைபெறுகிறது. அப்போ அந்த செயல்கள் எல்லாமே வந்து கர்ம இந்திரியங்களின் இயக்கங்கள். இப்போ இதனால் வந்து நான் செய்கிறேன் என்ற எண்ணம் வந்து அந்த செயலின் தன்மையாக நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்படுகிறது. ஆனால் இது வந்து ஒரு அடையாள பிழை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். கடந்த ஸ்லோகத்தில் பார்த்தோம். ஏன்னா நம்ம பெரும்பாலான செயல்களை வந்து நான் செய்கிறேன் அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டு அந்த செயல் விளைவுகளில் போய் நம்ம சிக்கிக்கிறோம். அப்புறம் நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு வேற சொல்கிறோம். அப்போ இது மாதிரி நான் செயல் செய்கிறேன், செயல் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு கர்த்தா போக்தா அடிப்படையில் வரக்கூடிய அடையாள பிழை அப்படிங்கிறத நம்ம கடந்த 6வது செயலில் தெளிவுபடுத்திக்கிட்டோம். அதே சமயம் சாதகனுக்கான உபதேச குறிப்புன்னு சொல்லும்போது என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா, நம்ம செயல் செய்கிறத வந்து நிறுத்த வேண்டியது கிடையாது, ஆனால் நான் செய்கிறேன் அப்படிங்கிற கர்த்தா பாவத்தை விட்டுவிட வேண்டும். அது மாதிரி நமக்கு வருகின்ற அனுபவங்களையும் நாம் நிறுத்த முடியாது. அதே சமயம் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற அந்த போக்தா பாவனையும் விட்டுவிட வேண்டும். அப்போ இங்கே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கர்த்தா போக்தா அப்படிங்கிற அபிமானம் நம்ம இடத்தை விட்டு போக வேண்டும். ஆனால் செயல்களெல்லாம் தானாகவே நடக்கும், நிகழ்வுல நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய கடமைகள் செய்யலாம், குடும்பத்துக்கான கடமைகள் செய்யலாம், நம்ம தொழில் பண்ணலாம், வியாபாரம் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் எதை செஞ்சாலும் நான் செய்கிறேன் அப்படிங்கிற அந்த அபிமானம் வராமல் செய்யணும். அப்போ நம்ம ஒட்டுமொத்தமாக இங்கே கவனிக்கும் போது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிற அந்த அகங்காரம் நீங்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயம். அதாவது நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஈகோ தான் நம்மளை ஆட்டி படைக்குது, எல்லா வகையிலையும் ஆட்டி படைக்குது. எதை செஞ்சாலும் நான் செய்கிறேன், நான் செய்கிறேன், என்னால் தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை நம்ம இடத்துல வந்து நம்மளை ஆட்டி படைக்குது. அதை விட சொல்கிறாரு இங்கே மகான்களும் ரிஷிகளும் நமக்கு சொல்ல வர்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே எதையுமே நீ செய்வது கிடையாதுப்பா, நீ அப்படிங்கிற அபிமானம் வந்து உன்னுடைய உடலையும் மனதையும் சார்ந்து நீ உண்டாக்கி கொண்டிருக்கிறாய். அப்போ அதுதான் உன்னிடத்துல வந்து நானுங்கிற ஒரு ஆழ்ந்த அபிமானமாக மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுதான் முதல் ஈகோ. அந்த நான் அப்படிங்கிற அந்த முதல் ஈகோ வந்து அழிக்கப்பட வேண்டும். அப்போ அது அழிக்கப்பட்டு விட்டால் இங்கு நடப்பதெல்லாம் நிகழ்வில் தானாகவே நடக்கும். ஏன்னா ஈஸ்வர நிகழ்வில் அது நிகழ்ந்து தான் ஆக வேண்டும். அப்போ நீங்கள் இங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு இல்லை, அது உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற தெளிவு வந்துவிட்டா நீங்கள் எதுலேயும் பாதிக்கப்பட மாட்டீங்க. நான் செய்கிறேங்கிற அகங்காரம் உங்களை விட்டு போகும்போதும், அல்லது நான் அனுபவிக்கிறேங்கிற அந்த அனுபவங்களை உங்களை விட்டு நீங்கும் போதும் அதில் உங்களுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயங்களை தான் இங்கே எல்லா மகான்களுமே நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இதை தான் நம்ம கடந்த முறை வந்து சாந்தோக்கிய உபநிஷத்துலேயும் பார்த்தோம், அப்புறம் நம்ம அட்டாங்க யோகத்தில் பதஞ்சலி யோக சூத்திரத்துலேயும் பார்த்தோம். ஏன்னா பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வந்து இதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்கிறோம். அதாவது உங்களுக்கு அந்த அபிமானம் வந்து ஈஸ்வர நிகழ்வில் கொண்டு போய்க்கணும், இங்கே நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, அதுதான் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது புரிஞ்சிட்டா நம்ம யார் இடத்துல சரணாகதி அடையணும்னு நம்ம சொல்லும்போது அங்கே யோக மார்க்கத்தில் ஈஸ்வரன் இடத்துல சரணாகதி அடையணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிக்கிட்டே வரோம், மேலே வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து பாடங்கள் வந்து எப்படி 5வதுலேருந்து 10வது, 10வதுலேருந்து 12ஆம் வகுப்பு, அப்புறம் டிகிரி எல்லாம் வரோமோ அதே மாதிரி இப்போ இந்த அத்தியாத்ம ஞானப்பாதையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி வந்துகிட்டு இருக்கிறோங்கிறத நல்லா நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கிட்டு பயணிக்கணும். அப்போ இந்த செயல்படுத்தி நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு சித்தாந்த வரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மிடத்தில் இருக்கின்ற கர்மேந்திரியங்கள் மூலமாக செயல்கள் நடைபெறுகின்றன, ஆனால் செய்பவன் நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கற்பனை அப்படின்ட்டார். அப்போ இதுதான் நமக்கு புரியணும். இங்கே நான் செய்கிறேனுங்கிற ஒரு அபிமானத்தை நம்ம விட்டுவிட்டால் போதும், நமக்கு உண்மை நிகழ்வு என்னங்கிறது தானாக நம்ம இடத்துல நடக்கும். அப்போ ஞானேந்திரியங்கள் என்ன பண்ணுதுன்னா, மனதை வெளியே இழுத்து செல்கின்றன. கர்மேந்திரியங்கள் நம்முடைய சக்தியை வெளியே செலுத்துகின்றன. இப்படி தான் நம்ம இடத்துல இருக்கப்படுகின்ற ஞான இந்திரியங்கள் 5ம் கர்ம இந்திரியங்கள் 5ம் செயல்பாட்டில் இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் இங்கே கர்ம இந்திரியங்களில் பாதம் அப்படிங்கிற ஒரு உறுப்பு நம்ம கிட்டத்தில் இருக்குது. அது என்ன செய்யுது, நடக்குது. அப்போ அந்த செயல் காலை வச்சுக்கிட்டு நம்ம நடக்கிற மாதிரி கையை வச்சு என்ன செய்கிறோம், பிடிப்பது எடுப்பது அப்படிங்கிற செயல்பாடுகள் செய்கிறோம். அதே மாதிரி வாக்குங்கிற ஒரு கருவி இருக்குது நம்ம இடத்துல, அதை வச்சு பேசுகிறோம். அதே மாதிரி பாயு மலஜல உறுப்புகள் இருக்குது, பாயு உபஸ்தம் அப்படின்னு ரெண்டு உறுப்புகள் இருக்குது. அது சான்ஸ்கிரிட்டில் வந்து அப்படி சொல்கிறோம், கழிவு நீக்க உறுப்புகளாக இரண்டு உறுப்புகள் வச்சுருக்கிறோம். அதுகள் வந்து நம்முடைய உடம்புல இருக்கிற கழிவு மண்டலத்தில் இருக்கிறவங்களுடைய கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுகின்றது. அப்போ இதெல்லாம் என்ன செயல்படுகின்ற கருவிகள். அப்போ இந்த கருவிகளை நீங்கள் எப்பவுமே கட்டுப்படுத்த முடியாது, அதாவது அதனுடைய வேலையை செய்யத்தான் செய்யும். ஆனால் நான் சும்மா இருக்கிறேன்ட்டு வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் நேற்றைய பாடத்தில், சனிக்கிழமை எடுத்த பாடத்தில் அதானே சொன்னோம். சும்மா இரு சொல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வேலைக்கு போகாமல் இருக்கிறாங்க. இங்கே மகான்கள் அப்படி சொல்ல வந்த வார்த்தை என்ன, சும்மா இரு சொல்லறங்கிறத எதை அடிப்படையில் சொன்னாங்க, ஆத்மாவின் அடிப்படையில் சொன்னாங்க. இந்த பாடி மைண்டை நீங்கள் சும்மா வச்சுக்க முடியாது, ஏன்னா இது வந்து இந்த பஞ்சபூத நியதிக்குள்ளே வந்திருக்கிறதுனால அதனுடைய இயக்கத்தில் அதை இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம இடத்துல இருக்கிற பகுத்தறிவை கொண்டு நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு தீர்மானம் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவு பரிமாணத்தை வச்சு நம்ம பயணிக்கலாம். அதுக்கு தானே ஒரு உதாரணம் நம்ம சொன்னோம், உங்ககிட்ட கத்தி கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கத்தியை வச்சு நீங்கள் காய்கறியும் நறுக்கலாம் கொலையும் செய்யலாம். ஆனால் ரெண்டுக்கும் உண்டான வேறுபாடுகள் உங்களுக்கு புரியணும், அதுதானே ஞானம். அப்போ இங்கே காய்கறி நறுக்கிட்டா பிரச்சனை இல்லை, அந்த கத்தியை வச்சு கொலை பண்ணிட்டா பிரச்சனை. அது மாதிரி இங்கே இந்த பௌதீக உடலாகிய உடம்பை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ்ந்தால் சந்தோஷம் வரும், நிம்மதி வரும், அமைதி வரும். ஆனால் நீங்கள் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு உபத்திரமாக வாழ்ந்தீங்கன்னா கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும். அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம இதே உடம்பு மனசு இந்த உலகத்துக்கு உபகாரமாக வாழ்கிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறது இங்கே மகான்கள் சொல்ல வர்ற விஷயம்தான். இங்கே பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய பயன் என்று பார்க்க முடிகிறது இல்லையா. அப்போ இங்கே என்ன, இந்த இடத்துல அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படையில் பதஞ்சலி மகரிஷி சொல்கின்ற பிரத்யாகாரம் என்ன, கர்மேந்திரியங்கள் மனதிற்கு கீழ்ப்படிந்தால் அதுக்கு பேர் பிரத்யாகாரம். உங்களுடைய செயல் விளைவுகள் எல்லாம் வந்து மனம் போன போக்கில் போகக்கூடாது, அந்த மனம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில வச்சிருந்து அதை கட்டுப்படுத்துற மாதிரி வச்சுக்கணும். அதாவது மனதுக்கு புரிதல் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பிரத்யாகாரத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மனசுக்கு வந்து தெளிவை கொடுக்கலன்னா அது தப்பு தப்பான காரியங்களை செய்யும். அப்போ மனம் வந்து அப்படிதானே, அதுக்கு வந்து பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள புத்தி சக்தியை நீங்கள் விரிவுபடுத்தலை அப்படின்னா அது என்ன பண்ணிடும், தவறான பாதைகளில் போய் தப்பான வாழ்க்கைய வாழும். அப்ப அதனால பல பிரச்சனைகளை நாம சந்திக்க வேண்டிய வருது அப்படிங்கிறத மகான்கள் நமக்கு இங்க எடுத்து புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு உங்ககிட்ட இருக்கிற செயல் கருவிகளாகிய கர்ம இந்திரியங்களை நீங்க பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஆனா அப்படி பயன்படுத்தும் போது அதனுடைய பயன்பாடு மற்றவர்களுக்கு பயனடைகிற மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடைமுறைக்கு வந்துடணும். அப்போ ஞான இந்திரியங்களும் அப்படிதானே, இப்போ நம்ம கண்ணால் ஒரு காட்சியை பார்க்குறோம், காதால் ஒரு விஷயத்தை கேட்குறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள் தான். ஆனாலும் அந்த கருவியினுடைய பயன்பாடு தெரியாமல் கண்டதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு அதனால் கலங்கமடையத்தானே செய்யும். அதே மாதிரி கண்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா மனசு அதனால் கலங்கமடையத்தானே செய்யும். அப்போ இது மாதிரி தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம உட்காந்து யூடியூப்பில் போய் கண்ட விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நமக்குள்ளே போய் நம்முடைய செயலையும் நெகட்டிவாக மாற்றி விட்டுடும். அப்போ நாம் வந்து எது தேவை எது தேவையில்லை, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பயனுள்ள காரியங்கள் ஏதாவது செய்யலாமா, அது எப்படிப்பட்ட காரியங்கள் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும், அப்போ நமக்கு அதனால் மன திருப்தி வருமா, மன நிறைவு உண்டாகுமா அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து செய்யணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் இங்கே அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதுங்க, நல்லா தான் இருக்குது, ஆத்மா அத்தியாத்ம ஞானம் எல்லாம் எனக்கு ஓகே, அறிவுனால பயணிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அறிவை பிடிச்சிக்கிங்கன்னு சொல்றீங்க, ஓகே. ஆனா நான் அறிவுல தான் பயணிக்கிறேன், மனதுல பயணிக்கல அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க என்கிட்ட. அதுக்கு நான் நேற்று விளக்கம் கொடுத்தேன், ஞாபகப்படுத்துறேன். அதாவது நீங்க அறிவுல தான் இருக்கிறீங்க, அறிவு மூலமா தான் நீங்க இயங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய விருத்திகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் உலகத்துக்கு உபகாரமா வாழ்றதுக்குமான திசையை நோக்கி திரும்பும். அதாவது நீங்கள் அறிவை நோக்கி அறிவினுடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிற மாதிரி இந்த உடம்பு மனசு, நீங்கள் நான் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய பாடி மைண்டு, அதை வந்து அந்த கான்சியஸ்னஸ்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுச்சு அப்படின்னா, அதாவது அந்த தூய அறிவாகி ஆத்மாவுடைய பிரகாசத்துக்கு உபயோகப்படுது அப்படின்னா, அந்த உடலும் மனதும் இந்த உலகத்துக்கு உபகாரமான காரியங்களை செய்ய தொடங்கிவிடும். அதை நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம். அதுவே நீங்கள் வந்து இல்லை நான் வந்து அந்த அறிவு அதிஷ்டானத்துக்குள்ளே போகாமல் மனம் போன போக்கில் தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை பூரா பிரவருத்திலேயே இருக்கும், வெளி விவகாரத்திலேயே இருந்துகிட்டு இருக்கும். ஏதாவது பணம் பண்ணுறதுக்கு என்ன வழி, இந்த பிஸ்னஸ் பண்ணால் இப்படி சம்பாதிக்கலாமா, அந்த தொழில் பண்ணால் அருமையாக பணம் வருமா, இல்லை இப்படி ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு ஏதாவது கூடுதலான வலிமை கிடைக்குமா, அப்படி இப்படின்ட்டு நம்ம மைண்ட் என்ன பண்ணோம்னா, ஒரு மாதிரி வெளி விவகாரங்களில் சிக்கக்கூடிய விஷயங்களையே ஈர்க்கும். அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம், அது மைண்டு தான் உங்களை ஈர்க்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப நுண்ணிய விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதாவது மனதுக்கும் அறிவுக்கும் உள்ள வித்தியாசத்தில் நீங்கள் இந்த அத்தியாத்ம ஞானத்தை கேட்டு நான் அந்த அறிவாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது உண்மையா பொய்யா, அல்லது நீங்கள் உணர்ந்து தான் சொல்கிறீங்களா, இல்லை சும்மா அந்த பரோட்ச ஞானத்தில் கேட்ட படிப்பறிவை வச்சுக்கிட்டு நான் ஆத்மா ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் அனுபவமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய செயல் விளைவுகளே காட்டி கொடுத்துரும். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, உங்களுடைய மனோபாவம் எதை நோக்கி திரும்புது, தன்னை அறிய வேண்டும், அந்த தத்துவ ஞானியாக நான் பிரகாசிக்க வேண்டும், இந்த உலகத்துக்கு உபயோகமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மனோபாவங்கள் உங்ககிட்ட உயர்ந்து வந்தால், நீங்கள் அந்த அறிவின் கண்காணிப்பிலே அறிவை நோக்கி நகர்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். இல்லை எனக்கு இன்னும் இந்த பிரவருத்திக்குள்ளேயே இன்னும் விவகாரம் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், கோடி கோடியாக பணம் பண்ணணும், இன்னும் இதை விட நான் தொழில் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணணும், அப்போ அதுக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா, இன்னும் வேறு ஏதாவது தொழில் மாற்றி பண்ணலாமா, இல்லை ஆன்மீகத்தையே ஒரு தொழிலாக மாற்றிக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ளிருந்து மனசு. அப்போ நீங்கள் என்ன நடக்குது, எங்கள் மைண்டு போகிற போக்கில் போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த அத்தியாத்ம ஞான கல்வியை கற்றுக்கொண்டு அந்த அறிவாக பிரகாசிக்கவில்லை என்பதற்கு அடையாளம். அப்போ இதை யார் புரிஞ்சுக்கணும், அவங்கவங்க தான் புரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டுக்காரர் வந்து நீங்கள் அறிவாக மாறிட்டீங்க, அல்லது நீங்கள் மனசு பணம் போன போக்கில் போறீங்கன்னு சொல்ல மாட்டான், அல்லது குருமார்களும் அதை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய மனசு உங்களுக்கு தானே தெரியும். அதாவது அவரவர் மனசுக்கு இருக்கிற உள் விவகாரங்கள் அவங்கவங்களுக்கு தான் தெரியும். நாம் எப்படி வாழ விரும்புகிறோம், நம்முடைய மனசு எந்த போக்கில் போகுது, எதை ஈர்க்குது, அது விவகாரத்தை நோக்கி ஈர்க்குதா, அல்லது உண்மையாக இந்த அத்தியாத்ம ஞானத்தை நோக்கி ஈர்க்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே புரிஞ்சுக்கலாம். அப்போ நீங்கள் இந்த ஞானப்பாதைக்குள்ளே வந்து ஆர்வமாக இந்த ஞான விஷயங்களில் உங்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா, நீங்கள் அறிவை நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்கீங்கிறத அடையாளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இதை வந்து கேட்டுட்டு கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு மீண்டும் நம்ம உலக விவகாரத்துக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா, மனம் போன போக்கில் போயிட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்ணிக்கலாம். இதுதான் க்ளூங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு க்ளூ கொடுத்துருக்குறேன். அறிவாக நீங்கள் செயல்படுறீங்களா, மனமாக நீங்கள் செயல்படுறீங்களா அப்படிங்கிற அந்த க்ளூவை நீங்களே ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது உங்கள் கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த செயல்படி இங்கே வித்யாரண்யர் என்ன சொல்ல வர்றாருனா, கர்மேந்திரியங்கள் மனதுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே பிரத்யாகாரம் வெற்றி பெறும் அப்படின்ட்டாரு. அப்போ அதை பிரத்யாகாரம் வெற்றி பெற்றால்தான் தாரணை கைகூடும். தாரணை கைகூடுனா தியானம் உண்டாகும், தியானத்தின் மூலமாக சமாதி கைகூடும். அப்போ இதுதான் அட்டாங்க யோகத்தினுடைய 7 படிநிலைகள். அப்போ இந்த 7 படிநிலைகளில் பயணம் பண்ணி அந்த தியானம்ங்கிறது என்னங்கிறத ஒருத்தன் புரிஞ்ச பிறகுதான் அவனுக்கு உண்மையான சமாதி. அப்போ அந்த நிலையில் இப்போ நம்ம கண்களை மூடலாம், அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் இதெல்லாம் வெளியே புறக்கருவிகளை நிறுத்தலாம், உள்ளே மனக்கருவியை நிறுத்த முடியுமா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் பாட்டு கர்ம இந்திரியங்களை செயல்படுத்துறதை நான் விட்டுட்டேங்க, அதனால் நான் ஞானி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து விவகாரங்களை நான் குறைச்சிக்கிட்டேன், இப்போல்லாம் நான் வெளியே போகிறது இல்லை, நான் சும்மா அமைதியாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படி இப்படின்னு டயலாக் சொல்லிட்டு, நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்து மனசு கண்ட சிந்தனைகளை சிந்தனை பண்ணுது, கற்பனைகளுக்குள்ளே போகுது, ஆசைகளை வளர்த்துது அப்படின்னா, அதுவும் இங்கே வந்து ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டம் என்னன்னா, வெளிப்புலன்கள் வேலை செய்யலை, அட்லீஸ்ட் இந்த ஞான இந்திரியங்கள் வந்து இது இது இன்னதுன்னு பார்த்து புரிஞ்சிக்க ஆர்வம் இல்லாமல் குறைஞ்சிருக்கலாம், கர்ம இந்திரியங்கள் வேணால் செயல் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் மனசு விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா. அப்போ செயல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் செயலின் மூலமாக நம்ம சாட்சியில் நிலை பெறுதல் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிற கட்டுப்பாட்டிலிருந்து நம்ம எப்படி அதை தாண்டி அனுபவத்துக்கு வரணும் அப்படிங்கிற நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உங்களிடத்துல விழிப்புணர்வு முயற்சி இருந்து கொண்டே இருந்தா நீங்க கண்டிப்பா மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கீங்கிறதுக்கு அடையாளம். இதெல்லாம் வந்து க்ளூ. அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்தை செய்யறதுல விழிப்புணர்வோடு இருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க மனசு உங்க கட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க, மனம் போன போக்குல போகல அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் விழிப்புணர்வு. அப்புறம் நுட்பமா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு சக்தி சேகரிக்கப்படும், நீங்கள் அனாவசியமாக அந்த உங்களுடைய சக்தியை விரயம் பண்ணாமல் தேவையான இடத்துக்கு தேவையான வேலைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அப்போ இந்த நிலையில உண்மையாக நமக்கு என்ன நடக்கும், பிரத்யாகாரம் கைகூடும். ஏன்னா பிரத்யாகார நிலைங்கிறது என்னன்னா கர்ம இந்திரியங்களை கையாளக்கூடிய தகுதி மேம்படும் போது பிரத்யாகாரம் கைகூடும். அப்போ இந்த நிலையில உங்களுக்கு தாரணை நடக்கும். தாரணை என்ன, மன ஒருமுகப்பாடு. அப்போ மன ஒருமுகப்பாடு எப்படி உண்டாகும் அப்படின்னா பிரத்யாகாரம் கைகூடும் போது தான். அதாவது செயலற்ற நிலையில கை காலாட்டாம போய் ஒரு குகைக்குள்ள உட்காந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஒரு அமைதியாக ஒரு குகைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அங்கே கண்ணை மூடிக்கிட்டு கண்டதை சிந்தனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி பிரத்யாகாரத்துக்கு அடுத்த நிலை தாரணையாக மாறும், மாறாது. அப்போ தாரணை என்றால் மனம் அலைப்பாயாமல் ஏதேனும் ஒன்றை பற்றுவது, அது ஒருமுகப்பாடு. மனதை ஒரு முகத்தை நோக்கி திருப்புவது, ஒரு விஷயத்தை நோக்கி திருப்புவது. அப்போ அந்த நிலை உங்களுக்கு எப்படி உண்டாக வேண்டும் அப்படின்னா, அந்த தியானம் என்பது என்ன, தியானிக்கப்படுபவன் ஒருத்தர் இருக்கிறான், தியானம் என்று ஒன்று இருக்கிறது, தியானிப்பவன் ஒருத்தர் இருக்கிறான், மூன்று விஷயங்கள் இருக்கு. அப்ப தியானிக்கப்படுவது எதை நோக்கி தியானிக்கப்படுகிறது அப்படின்னா, இப்ப நான் யார் என்று நம்ம விசாரம் செய்து பார்த்தா நான் அந்த தூய அறிவு ஆத்மா அப்படின்னு நீங்க உணரும் போது உங்களுடைய உணர்வை நோக்கி உங்க மையம் திரும்பணும். அப்ப தியானிக்கப்படும் பொருளாக எது இருக்க வேண்டும், ஆத்மா இருக்க வேண்டும். அப்ப அந்த ஆத்மாவை நோக்கி அந்த அறிவை நோக்கி மட்டும்தான் உங்க மனசு திரும்பணும். வேற எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க தாரணை விஷயத்துல சக்சஸ் ஆக முடியாது, அல்லது நீங்க வேற எதையாவது பிடிச்சிங்கனாலும் சக்சஸ் ஆக முடியாது. இப்ப நீங்க நான் தியானம் பண்றேன்ட்டு ஒரு சிவபெருமானுடைய உருவத்தை மனதுக்குள்ள கொண்டு வந்து தியானம் பண்ணாலும் அந்த உருவத்துல மனசு சிக்கிக்கும். அல்லது நீங்க ஒரு ஒளி வடிவத்தை மனசுக்குள்ள வச்சு கற்பனை பண்ணி அந்த ஒளியை நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் மனசு அந்த ஒளியில போய் சிக்கிக்கும். ஆனா நீங்களும் அந்த உணர்வு ஆத்மா. அப்ப நீங்க உண்மையா தாரணையில என்ன செய்யணும் தெரியுமா, சும்மா இருக்கும் போதெல்லாம் உங்களுடைய தன்னுணர்வை உள்ளுணர்வை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் நான்ங்கிற ஒரு ஸ்புரணம் இருக்கும் உங்ககிட்ட, அந்த ஸ்புரணத்தை பிடிக்க கத்துக்கணும். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த ஸ்புரணத்தை ஏன் பிடிக்க முடியல உங்களால அப்படின்னா, அந்த ஒருமுகப்பாடு இல்லை. மைண்டு வந்து ஆசுலேஷன்லயே இருக்குது, வெளி விவகாரத்திலேயே ஆர்வம் காட்டுது. கண்ணை மூடுனா கணக்கு வழக்கு பார்க்குது, அதை செய்யலாமா இதை செய்யலாமா, இதை பண்ணா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போடலாமா, அதை பண்ணா பிசினஸ் நல்லா நடக்குமா, இல்லை இந்த ஜாபுக்கு போனால் இன்கம் அதிகமாக ஜென்ரேட் ஆகுமா, அப்படி இப்படின்ட்டு வெளி விவகாரத்திலேயே மைண்டு போக போக அது ஆசுலேஷன் மைண்டாக மாறிடுது. அப்போ அது எப்படி தாரணாவுக்கு வரும், அப்போ தாரணாவுக்கு வந்து ஒருமுகப்பாட்டுக்குள்ள நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வை தியானிக்கணும். அதாவது நான் தான் அதுன்ட்டு உங்களையே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சுயஸ்புரணம் இருக்குல்ல, அகம் பிரம்மாஸ்மி அதுக்கு பேர், அகம் பிரம்மாஸ்மிங்கிற சுயஸ்புரணத்தில் நீங்கள் இருந்து பழக பழக உங்களுக்குள்ள தியானம் கை கூடுங்க, அடுத்த நிலை கை கூடும். அந்த தியானம் என்ன தெரியுமா, தியானம் என்பது ஏதோ தியானிக்கப்படும் பொருள் அல்ல, முயற்சியற்ற அமைதி, அதுதான் உண்மையான தியானம். அப்போ நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் நீங்கள் சும்மா இருக்கணும். அந்த சும்மா இருந்தால் இங்கே உண்மையாக மகான்கள் சொல்கிறது என்ன, அறிவு ஆத்மா பிரம்மம், அதை தான் சும்மா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முயற்சியற்ற அமைதி உண்டாகும். அது எப்போ, ஒருமுகப்பாடு உண்டாகுகின்ற தாரணையினுடைய வெற்றியினால். அப்போ நீங்கள் இங்கே எல்லாம் முறையாக வரணும், இயமோ நியமோ பிராணாயாமம், அப்புறம் ஆசனம், பிரத்யாகாரம், அப்புறம் தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு ஒவ்வொரு படிநிலையாக நீங்கள் வந்தாதான் நீங்கள் வந்து வெற்றி அடைய முடியும். அப்போ தியானம் என்பது என்ன, முயற்சியற்ற அமைதி. அப்போ அதுக்கு பிறகு சமாதி என்னன்னா, அங்கே சமாதிக்குள்ளே போனால் அங்கே இந்திரியங்களே கிடையாது, அங்கே ஞான இந்திரியங்களும் கிடையாது, கர்ம இந்திரியங்களும் கிடையாது. அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த செயலில் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஞான இந்திரியங்களையும் கர்ம இந்திரியங்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அறிமுகப்படுத்திட்டு அதனுடைய செயல் விளைவுகளையும் உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். ஞான இயந்திரங்கள் என்ன பண்ணது, வெளி விஷயத்துல ஈர்க்குது, அல்லது உள்ளே போனால் உள்ளேயும் சிக்கிக்குது. வெளியே ரசகுல்லாவையோ குலாப் ஜாமுனையோ பார்த்துட்டு அதில் நாக்கு தொங்க போட்டு அதை சாப்பிட்டு நோயை வாங்கிக்குது. உள்ளே போன உடனே இங்கே வந்து ஒரு ஒளி தெரியுதுன்ட்டு அந்த ஒளிக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு அதில் மாட்டிக்குது. ஆக முதல்ல ஏதோ ஒரு இடத்துல சிக்குது மனசு, அதாவது மனம் வந்து லாக் ஆகுது, ஆனால் மனம் வந்து லிபரேட் ஆக மாட்டேங்குது, விடுதலை ஆக மாட்டேங்குது. பட் இங்கே நமக்கு என்ன தேவை, விடுதலை தானே தேவை. இங்கே ஆக்சுவலாக இங்கே இந்த சப்ஜெக்டே என்ன, லிபரேஷன் தானே. இப்போ நம்முடைய சனாதன தர்மம் சொல்லக்கூடிய மெயின் சப்ஜெக்டே என்னன்னா முக்தி மோட்சம், அதுதான் புருஷார்த்தம். ஆனால் அந்த முக்தி மோட்சம் என்பது என்னங்கிறத ஃபைனலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்ன புரிஞ்சுக்கிட்டோம், விடுதலை, மனதிற்கான விடுதலை தான் மோட்சம். எங்கேயோ போய் ஒரு இடத்த அடையிறதல்ல முக்தி மோட்சம் என்பதை நம்ம கடந்த பாடத்தில் தெளிவுபடுத்தணும். அப்ப அந்த முக்தி மோட்சம் என்ற நிலையில சமாதி கை கூடும் போது அங்க இந்திரியங்களே கிடையாது, செயல் செய்பவனும் கிடையாது. அப்ப அங்க என்ன இருக்கு சமாதியில? ஆத்மா மட்டும் இருக்குது. அதுதான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அப்ப இங்க என்ன நாம் இந்த செயல் மூலமா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஞான இந்திரியங்கள் உணர்வால் பிணைக்கப்படுகின்றன, கர்ம இந்திரியங்கள் செயல்களால் பிணைக்கப்படுகின்றன, மனம் என்பதோ நான் என்ற அடையாளத்தால் பிணைக்கப்படுகிறது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அதாவது நம்முடைய கர்ம இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள், மனசெல்லாம் எதுல போய் மாட்டிக்குதுங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க மகான்கள். அப்ப யோகம் என்றால் என்னன்னா, இந்த மூன்றையும் வலுக்கட்டாயமாக இல்லாமல் புரிதலின் மூலமாக அவிழ்த்து விடுகிறது, அந்த இணைப்பிலிருந்து நம்மை விலக்கி விடுகிறது என்பதுதான் இங்க யோகம். யோகம் என்றால் இணைதல் என்ற அர்த்தம். அப்ப நம்ம அந்த தூய அறிவாகிய ஆத்மாவோடு இணைவதற்கான இறுதியான வாய்ப்பு என்ன அப்படின்னா, இந்த இந்திரிய கட்டுப்பாடுகள் எங்க மாட்டிக்கிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். அப்ப நம்ம புறத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா, அகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து, இந்த அகமும் புறமும் இல்லாத நிலையில ஒரு நடுநிலையாளனாக இருப்பது எதுவோ அதுவே ஆத்மா. ஆத்மா கிட்ட வந்து வெளியே ஒரு விஷயம் இருக்குன்னு வெளியும் போய் பிடிக்காது, உள்ள ஒரு விஷயம் இருக்குன்னு உள்ளேயும் போய் பிடிக்காது, ரெண்டுமே இல்லை, அது பேலன்ஸா இருக்கும், அதுதான் ஆத்மா. இங்க பாயிண்ட் என்ன நல்லா புரிஞ்சுக்குங்க, ஞான இந்திரியங்கள் வெளி விஷயங்களால், உணர்ச்சிகளால், பல்வேறு உணர்வுகளால் பிணைக்கப்படுகின்றது. கர்ம இந்திரியங்கள் பல்வேறு செயல்களால் பிணைக்கப்படுகின்றது. மனம் என்பது நான் என்ற அடையாளத்தால் பிணைக்கப்படுகிறது. அப்ப இந்த மூன்றும் எங்க பிணைச்சிருக்குங்கிறத பாத்தீங்கன்னா, எல்லாம் இந்த ஒரே உடல்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரே பாடி அபிமானம், நான் நான்ங்கிற அந்த ஈகோ வந்து இந்த பாடி அட்டாச்மெண்டா மாறி, அதில் இருக்கக்கூடிய கர்ம இந்திரியங்களையும் ஞான இந்திரியங்களையும் கொண்டு உலக விவகாரங்களை வீரியமா செஞ்சு, அப்புறம் அது மூலமா நானுங்கிற அகங்காரத்தை பிடிச்சி வந்த வேலையை முடிக்க முடியாமே பெரும்பாலானவங்க அழிஞ்சு போயிடுறாங்க. அப்ப அதை நாம் இங்க புரிஞ்சுக்கணுங்கிறத இங்க சொல்லி, இங்க பொதுவா இதை பற்றி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையிலையும் விளக்கியிருக்காருங்கிறத நம்ம ஒரு ஆழ்ந்த விளக்கமாகவும் நம்ம பார்க்க போறோம் இதுல. அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு ரதத்தினுடைய அமைப்பின் மூலமா அதை அருமையா புரிய வச்சிருப்பாங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப அந்த ஒரு ரதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரதம் தான் இந்த பரு உடல், ஸ்தூல உடல். அந்த ஸ்தூல உடல் மட்டும் இல்லாம ஐந்து குதிரைகள் அந்த ரதத்துல பூட்டப்பட்டிருக்கு. அந்த ஐந்து குதிரைகளும் ஐந்து ஞான இந்திரியங்கள். அது மட்டுமா, கயிறு இருக்கு, அந்த குதிரைகளை கட்டப்பட்ட ஒரு கயிறு நம்ம கிட்ட இருக்கு, அதுதான் கடிவாளம் மனசு. அந்த கயிறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற ஒருத்த சாரதி உட்கார்ந்து இருக்கிறான், அந்த தேரோட்டி ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் புத்தி. ஆனா இங்க தேரோட்டி இருக்கிறான், அந்த தேரோட்டியினுடைய கையிலே கயிறு கட்டப்பட்டிருக்கு, பிடிமானம் இருக்கு, அந்த குதிரைகளை கையாள்வதற்கான கட்டுப்பாடை அவன் தான் வச்சிருக்கிறான். ஐந்து குதிரைகளும் இருக்கு, ரதமும் இருக்கு, ஆனால் அந்த ரதத்திலே பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணி இருக்கிறான். அந்த பயணி என்ன, அவன்தான் இங்க ஜீவன் அல்லது அகங்காரம் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உடலுக்குள்ளே ஒரு அகங்காரம் உண்டாகி இப்படிப்பட்ட விளைவுகள் எல்லாம் உண்டு பண்ணுது. இந்த பாடி என்ன பண்ணுதுன்னா, ரதம் அப்படிங்கிற இந்த உடம்புக்குள்ள ஐந்து குதிரைகள் ஆகிய புலன்கள், மனசுங்கிற கயிறு, அதை இயக்குகின்ற புத்தி, அதில் பயணம் செய்கின்ற ஜீவன் ஆகிய இந்த நான்ங்கிற ஈகோ, இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஹோல் பாடியே இயங்குது அப்படிங்கிறத தான் ஒரு ரத ஓமானத்தின் மூலமா பகவத்கீதா அருமையா நமக்கு விளக்கும். அப்ப இந்த ஜீவனுடைய பயணம் எங்கே, அவனுடைய இலக்கு எங்கே? சும்மா ஜீவன் வந்து வண்டிக்குள்ள உட்காந்துக்கிட்டு எப்படியோ போப்பா அப்படின்னு சொல்லுவான். ஒரு டிரைவர் கிட்ட, கார் டிரைவர் கிட்ட கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டு நீ எங்கேயோ போப்பா அப்படின்னு சொன்னா அந்த கார் டிரைவர் எங்கப்பா போறதுன்னு கேட்பான். அப்ப அதனால நம்ம எங்க போகணும், இலக்கு என்ன, டெஸ்டினேஷன் என்ன, நம்மை நாம் தெரிந்து கொள்ற இலக்கை நோக்கி நம்ம போகணும். அப்ப அது எதுன்னா, அதுதான் ஆத்மா, பிரம்மம். அப்ப இங்க நம்முடைய இலக்கு அந்த இறைவன் பிரம்மம்ங்கிறத உணர்வதற்காக உண்டாக்கப்பட்டது தான் இந்த உடல். இதைதான் பகவத்கீதை விளக்குது. பகவத்கீதை என்ன விளக்க வருது அப்படின்னா, பௌதீக பரு உடல் என்பது உனக்கு கொடுத்ததனுடைய நோக்கமே நீ உன்னை உணர்வதற்காக, நீ யார் என்று உன்னை உணர்ந்து கொள்வதற்காக. அப்ப உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண். யார் சொல்றா? அவ்வை பிராட்டி. அப்ப உடம்பை நீ எதற்காக பெற்றிருக்கிறாய்? உடம்பிற்குள்ளே இருக்கின்ற உத்தமனை காண்பதற்காக. அப்ப இங்க பயணம் செய்கின்ற ஜீவனுடைய பர்பஸ் என்ன, அந்த அகங்காரம் நான் என்ற ஈகோனுடைய பர்பஸ் என்ன, ஏன் நம்ம வந்து ஜீவனை அகங்காரி நான் சொல்றோம்? அதுதான் மைண்டினுடைய பரிமாணம். அதாவது இந்திரியங்கள் மூலமா மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு அது ஒவ்வொரு பரிமாணத்துக்குள்ள வந்து தன்னை நான் என்று உணரும். ஆனா உணர்ற இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணுது அந்த மைண்ட்னா, பாடிய நான் என்று உணர்ந்து கொள்ளுது. மைண்டினுடைய அப்டேஷன் லெவல் எங்க போய் மாட்டுது அப்படின்னா, அந்த சூட்சமான மனசு இந்த ஸ்தூல உடலை எடுத்துக்கிட்டு விவகாரம் பண்ணும்போது 5 கர்ம இந்திரியங்களையும் 5 ஞான இந்திரியங்களையும் வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிட்டு எப்படி பண்ணிடுதுன்னா, இந்த பாடி தான் நான் அப்படின்னு முடிவு பண்ணிடுது. அதனால நான்ங்கிற ஈகோ வந்து பாடி அட்டாச்மெண்டா மாறி அதுல மாட்டிக்கிட்ட மனிதர்கள் தான் மரணத்தை தழுவுகிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல சுற்றுகிறார்கள். அப்ப யார் ஒருவன் இந்த மனதனுடைய உண்மை பரிமாணத்தை உணர்றதுக்காக முயற்சி செய்யறானோ அவனுக்கு இது போன்ற அத்தியாத்ம ஞான பாதைகள் திறக்கப்பட்டு, அப்ப இந்த ஞான பாதைகள் வழியாக இது போன்ற பாடங்களை படித்து விவேகத்தினால விழித்து கொண்ட ஒரு மனிதன், தனி மனிதன் மட்டுமே தன்னை உணர்கிறான். அப்படி உணர்கின்ற அவன்தான் இந்த பயணத்தின் நோக்கத்தையும் இலக்கையும் அறிகிறான். இதுதான் பகவத்கீதையினுடைய சாரங்க. ஒட்டுமொத்த பகவத்கீதையினுடைய சாரம் இங்க சொல்லிடுறாரு. அப்ப ஒட்டுமொத்த பகவத்கீதையினுடைய சாரம் என்ன? அந்த பயணி, அந்த ஜீவன் எதை நோக்கி பயணிக்கிறான்? பிரம்மம் அல்லது ஆத்மா, இதுதான் அவனுடைய பயணத்தினுடைய கோல், டெஸ்டினேஷன், இலக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன அடையணுங்க? பிரம்மம் அல்லது ஆத்மாங்கிறது என்னங்க? அது எப்படிங்க இருக்கும்? அது ஏதோ வெள்ளை கலர்ல இருக்குமா, மஞ்சள் கலர்ல இருக்குமா, இல்ல அது வந்து ஒளி வடிவமா அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா அருமையா சொல்லிட்டாங்க, அதுதான் ஞான வடிவமா இருக்குப்பா. அந்த அறிவு தான் உன்னுடைய டெஸ்டினேஷன், உன்னுடைய கோல். அப்ப இங்க என்ன, மைண்டினுடைய டெஸ்டினேஷன் என்னன்னா, அதனுடைய கோல் என்னன்னா, கான்சியஸ்னஸ் தான் அதனுடைய கோல். எதற்காக அது வந்ததோ அந்த பரிமாணத்துல அது தன்னை முழுமைப்படுத்தி கொண்டா மனசு டிஸ்ட்ராய் ஆயிடுங்க, மனசு இல்லாம கரைஞ்சு போயிடும். அப்ப நம்ம இந்த பிறவிகளை வந்து நம்ம பல பிறவிகள் எடுத்தோம் இல்லையா, புழுவா, பூச்சியா, மிருகமா, பாம்பா, பல்லியா, பறவையா, ஒன்னுலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப மனிதனா வந்த பிறகாவது நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னா, தெரிஞ்சுக்க முடியறதுக்கு தான் பகுத்தறிவு கொடுத்துருக்காங்க. ஆனா பகுத்தறிவை பயன்படுத்தாம மனிதனா வாழ்ந்து என்ன பயன் இருக்கு? அப்ப நிறைய பேர் எப்படி வாழ்றாங்க? மனித உருவத்துல இருப்பாங்க ஆனா பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டாங்க. அப்படியே பகுத்தறிவை பயன்படுத்தினாலும் அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க? கருப்பு கலர் சட்டையை போட்டுக்கிட்டு கடவுள் இல்லை அதுதான் பகுத்தறிவுன்னு சொல்லிடுவாங்க. பகுத்தறிவினுடைய டெபினிஷன் இங்க எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவர் பகுத்தறிவுவாதிப்பா, அவர் கருப்பு சட்டை மாட்டிக்குவாரு, கடவுள் இல்லைன்னு சொல்லுவார், அவரு தான் பகுத்தறிவுவாதி. அப்படிதான் நீங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்மையான பகுத்தறிவு அப்படி இல்லை. தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் தான் பகுத்தறிவுவாதிகள். பகுத்தறிவுங்கிறது என்னன்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாஸ்திரம் சொல்லுது. இங்க வந்து பெரியாரோ அல்லது பெரியசாமியோ சொல்லல. எந்த விஷயத்த? நம்முடைய பகுத்தறிவை பத்தி. பகுத்தறிவை பத்தி பேசுறது யாருன்னா, 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்றாங்க பகுத்தறிவை பத்தி. என்ன சொல்றாங்கன்னா, நித்திய அனித்திய வஸ்து விவேகம். எது நித்தியம் எது அனித்தியம் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் தான் பகுத்தறிவுவாதி. அப்ப அந்த பகுத்தறிவை தான் நம்ம அடையணும். இங்க கருப்பு சட்டையை மாட்டிக்கிட்டு கடவுள் இல்லை அப்படிங்கிற பகுத்தறிவு அடையறதல்ல பகுத்தறிவு. அதுதான் இங்க வந்து நம்முடைய பண்டைய ரிஷிகள் வந்து பல ஓமானங்கள்ல விளக்கம் கொடுக்குறாங்க. பகவத்கீதையில பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து விளக்கம் கொடுக்குறாரு. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டா, 5 குதிரைகள் தாங்க பஞ்ச ஞான இந்திரியங்கள். அப்ப கண் வழியா இந்த ரூபத்தை பார்க்கிறோம், காதுகள் வழியா சப்தத்தை கேட்கிறோம், மூக்கு வழியா மனங்களை நுகர்கிறோம், நாக்கு வழியா சுவைகளை சுவைக்கிறோம், தோல் வழியா ஸ்பர்சம் பண்ணுகிறோம். ஆனால் இதெல்லாம் அந்த 5 புலன்களின், பஞ்ச ஞான இந்திரியங்களின் செயல்பாடு. அப்ப இந்த புலன்கள் மூலமாகத்தான் இங்க என்ன நடக்குது, அந்த ரதமே இயங்குது. அந்த ரதத்திலே பூட்டப்பட்ட 5 குதிரைகள் தான் மூவ் ஆகுது. அந்த குதிரைகள் ஓடுவதனால் தான் ரதம் அப்படி நகருது. அப்ப இங்க இந்த மனித உடலானது இயங்க வேண்டுமானால் அதற்கு 5 புலன்களாகிய ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் 5 ஆகிய இந்த 10 இந்திரியங்கள் இருக்க வேண்டும். அப்ப இந்த இந்திரியங்கள் இருந்து மட்டும் போதாது, இவைகள் கட்டுப்பாடின்றி இருந்தால் என்னாகிவிடும்? மனம் சிதறிவிடும். மனம் என்ன? கடிவாளம் கைவிட்டு போய்விடும். கடிவாளம் கைவிட்டு போனால் என்னாகும்? தேரோட்டி கீழே விழுந்துருவான். தேரோட்டி கீழே விழுந்தா என்னாகும்? தேர் கொடைசாஞ்சிடும். அப்ப தேர் கொடைசாஞ்சா தேருக்குள்ள இருக்கிற ஜீவன் என்ன ஆயிடுவான்? பயணி என்ன ஆயிடுவான்? படு பாதாளத்துல விழுந்துருவான், அல்லது தேருக்கடியில சிக்கி நசுங்கி போயிடுவான். அப்போ வந்த வேலை முடிக்க முடியாம அவன் எதுக்காக பயணத்தை பண்ணான், அந்த தேர்ல அவன் எதுக்காக ஏறி உக்காந்தான், 5 குதிரைகளை வச்சுக்கிட்டு அழகா நான் ஊர் போய் சேரணும், என்னுடைய இலக்கு, என்னுடைய டெஸ்டினேஷன் வந்து பிரம்மம் ஞானம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி தான் அந்த தேரில் ஏறி உக்காந்தான். ஆனால் தேரை ஓட்டும் போது குதிரைகளை கையாள தெரியாத, கடிவாளம் சரியில்லாத, அந்த கடிவாளத்தை பிடிக்க தெரியாத ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டான். யார் அதெல்லாம்? அஞ்சு குதிரைகள், வேலைக்காகாத அஞ்சு குதிரைகள், அந்த குதிரையில் கட்டப்பட்ட இத்து போன கயிறு, அந்த இத்து போன கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு வேலைக்காகாத ரத ஓட்டி ஒரு சாரதி, அவன்தான் புத்தி. அப்போ இது மாதிரி புத்தியும் சரியில்லை, மனசும் சரியில்லை, இந்திரியங்களும் ஒழுங்கில்லை, அப்புறம் எப்படிங்க அந்த உடம்பு வந்து அந்த இலக்கை அடையும்? அப்போ அந்த தேர் எப்படிங்க அந்த குறிப்பிட்ட பகுதியை போய் சென்று சேரும்? அப்போ அங்கே அதனுடைய இலக்கு நிச்சயமாக கைகூடாது, அதனுடைய நோக்கம் நிறைவேறாது. அந்த தேரில் பயணம் செய்த பயணி பரிதாபத்துக்குரியவனாகி விடுவான். அவன் இலக்கை அடைய முடியாமலேயே அந்த தேரை விட்டு இறங்கி விடுவான். அப்போ என்ன ஆயிடும்? பிறவி கூடிடும், இன்னொரு தேரை பார்க்கணும். வேற ஏதாவது தேர் இருக்குங்களா, அதுலயாவது நான் ஊர் போய் சேர்றேன், இந்த வண்டி வேலைக்கு ஆகலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த உடம்பை விட்டுட்டு வேற ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப இங்கதான் நம்ம விழிச்சுக்கணுங்க. இந்த இடத்துல விழிக்கிறதுக்கு தான் இங்க மகான்கள் பேசிட்டு இருக்காங்க. அரிதான ஒரு தேர் கிடைச்சிருக்குப்பா, உடம்பு கிடைச்சிருக்குப்பா, இதை பயன்படுத்திக்கோ. இதுல பூட்டப்பட்ட ஐந்து குதிரைகள் சரியா இருக்கான்னு பராமரிச்சுக்கோ. அந்த குதிரைகள்ல கட்டப்பட்ட கயிறு மனசு ஒழுங்கா இருக்குதான்னு பார்த்துக்கோ. அந்த மனம் என்ற கடிவாளத்தை கையில் வைத்திருக்கின்ற புத்தி பிரகாசிக்குதான்னு கவனிச்சுக்கோ. இதையெல்லாம் நீ கண்டுபிடிக்காம நீ மனித உடம்புக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்ய போற? ஊர் போய் சேர மாட்டே அப்படிங்கறத இங்க வெளிப்படையா சொல்லிடுறாங்க. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இவ்வளவு வெளிப்படையா சொல்றாங்க, ஆனா புரிய மாட்டேங்குதுல்ல. அப்ப புரியாததுக்கு என்ன காரணம்? பகுத்தறிவு பத்தாவது தானே காரணம். அங்கதான் நம்ம விழிச்சுக்கணும். விழிச்சா தான் விழிப்புணர்வுன்னு பேர், இதுக்கு தான் விழித்திருன்னு சொல்லி மகான்கள் சொல்றாங்க. அப்ப இங்க கயிறு தான் மனசு, குதிரைகள்ல வச்சு கையாளக்கூடிய சாரதி தான் இங்க புத்தி. அப்போ இங்க கயிறு சரியில்லைன்னா புத்திக்கு தன்னுடைய கட்டுப்பாட்டை விட்டுடும். அதாவது மனசு சரியில்லைன்னா புத்தியும் வேலை செய்யாது. அப்ப புத்தியும் வேலை செய்யலைன்னா இந்திரியங்கள் கண்டபடி இயங்கும். ஏன்னா புத்தி வேலை செய்யலைன்னா இந்திரியங்கள் என்ன ஆகும்? பார்க்கறதெல்லாம் விரும்பும். இது நல்லா இருக்குது, இதை பிடிச்சிக்கிறேன், அது நல்லா இருக்கு, அதை பிடிச்சிக்கிறான்ட்டு போய் மனசு விருப்பப்படுறதெல்லாம் பிடிச்சி மாட்டி சின்ன பின்னம் ஆயிடும். அப்போ இங்கே நம்ம விழிச்சுக்கிட்டு அந்த கயிறை வந்து சரியானபடி கையாளக்கூடிய அந்த புத்தியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த புத்தியை கரெக்டாக அந்த தேரை இயக்க வச்சு அதில் உக்காந்துக்கிட்டு நம்ம பயணம் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த புத்தியை வந்து எப்படிங்க நீங்கள் கரெக்டாக வழி நடத்த முடியும்? அந்த நல்ல ட்ரெயின்டு பர்சனை தானே நீங்கள் டிரைவராக போடணும். கார் ஓட்டுறதுக்கு ஒரு அரகுறாளை கொண்டு வந்து டிரைவரை போட்டால் கார் ஆக்சிடென்ட் ஆகிடும். அப்போ அது மாதிரி இந்த உடம்புக்கு புத்தி சரியாக இருந்தால் தானே வாழ்க்கை சுகமாக இருக்கும். அதுக்கு தாங்க இந்த பாடமெல்லாம் தேவைப்படுது. இந்த பாடமெல்லாம் நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டீங்க அப்படின்னா இதனுடைய பயன் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய நோக்கத்தை காட்டி கொடுக்கும். நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்கங்கிறது புரிய வரும். அப்போ நீங்கள் அறிவில் இயங்குறீங்களா இல்லை மனம் போன போக்கில் இயங்குறீங்களான்னு இப்போ புரியும். நான் இப்போ சொன்ன அந்த பாயிண்டெல்லாம் எப்படின்னா, இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ நான் வந்து இந்த அத்தியாத்ம ஞானத்தெல்லாம் கேட்குறேங்க, நல்லா தான் புரியுதுங்க, ஆனால் நான் மைண்டில் வேலை பண்ணுறேன்னா அறிவில் வேலை பண்ணுறான்னு மட்டும் தெரிய மாட்டேங்குதுங்க. ஆனால் பார்த்தா நான் நல்லா என்னமோ படிச்சுட்டு அத்தியாத்ம ஞானத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு நான் ஆத்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனாலும் நான் நடைமுறையில் பார்த்தா எனக்கு அனுபவமே ஆக மாட்டேங்குது. நான் ஆத்மா ஆத்மான்னு எனக்கு என்னமோ பரோட்ச ஞானம் மாதிரி தான் தெரியுது, ஆனால் அபரோட்ச ஞானமாக எனக்கு ஆத்மா அனுபவம் உண்டாக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு இதுதான் பதில், இந்த சப்ஜெக்ட் தான் பதில். என்ன சொல்லுதுன்னா, இங்க நீங்க அந்த ஆத்மா தான், அந்த அறிவு தான் அப்படின்னு அந்த அறிவினுடைய நிலையில நீங்க இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனசு எதை ஈர்க்குதுன்னு கவனிங்க. விவகாரத்தை ஈர்க்குதுன்னா நீங்க கண்டிப்பா ஆத்மாவே ஆகல, நீங்க இன்னும் மனம் போன போக்குல போயிட்டு இருக்கீங்க. அப்ப மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிற உங்களுடைய இடத்துல அஞ்சு குதிரைகள் கட்டுப்பாடு இல்லாம போய்கிட்டு இருக்குது. அப்ப கட்டுப்பாடு இல்லாத ஐந்து குதிரைகள், அதை கட்டி எடுக்கிற வேலைக்காகாத இத்து போன கயிறு, அதை வச்சுக்கிட்டு ஓட்டுறதுக்கு ஒரு புத்தி இல்லாத ஒரு சாரதி, அப்போ உருப்பிடுமா அந்த உடம்பும் அந்த மனசும் வேலைக்கு ஆகாம போயிடும். இப்படி தான் நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு மீண்டும் மீண்டும் பிறவி சக்கரத்தில் சுத்துறாங்க. அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் வந்து ஆறாவது ஸ்லோகத்தை இவ்வளவு விளக்கமா சொல்ல வேண்டியிருக்கு. நேற்று முடிக்க முடியல என்னால் ஆறாவது ஸ்லோகத்தை. அப்ப நாம் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ரதம் அல்ல, நான் குதிரை அல்ல, நான் பயணியும் அல்ல. ரதத்தை இயக்கும் அந்த சாட்சி, அதாவது இங்க வந்து எதற்காக நான் பயணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கு பாருங்க, அதுதாங்க நான். அப்ப நான் அப்படிங்கிற உண்மையான நம்முடைய ரகசியம் என்ன அப்படின்னா, அந்த உடம்பும் மனசும் எதற்காக நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பர்பஸ் தெரியறவன் தாங்க உண்மையான பயணி. இப்ப நான் வந்து இப்ப உண்மையான பயணினா, இப்ப நான் வீட்டுல கார் வச்சிருக்கிறேன், அதனுடைய பர்பஸ் என்னன்னு தெரியாம காரை வச்சுக்கிட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அது மாதிரி அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் ரதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரதத்தினுடைய பர்பஸ் தெரியாம குதிரையை பூட்டி வச்சுக்கிட்டு, அந்த குதிரைக்கு ஒழுங்கா உணவு கொடுக்காம சொங்கி மாதிரி குதிரைகளை வச்சுக்கிட்டு, அந்த குதிரையை கட்டி வச்சிருக்கிற கடிவாளமும் எல்லாம் இத்து போன கயிறை மாட்டி வச்சுக்கிட்டு, அதுலயும் ஒரு வேலைக்காகாத ஒரு டிரைவரை ஒரு சாரதியை போட்டுட்டு அந்த ஆள் போருக்கு போறான்னு வச்சுக்க, அந்த ராஜா அவன் வீடு வந்து சேருவானா? அவன் வீணா போயிடுவான். அது மாதிரி இங்க இது உடம்புங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாதனால அந்த இறுதி இலக்கை அடைய முடியாமையே போயிடுது அப்படிங்கிறது இந்த சாஸ்திரம் இங்க புரிய வைக்கிற விஷயம் தான் நம்ம இந்த பாடத்துல பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன ஞான இந்திரியம், கர்ம இந்திரியம், சாட்சி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நான் ரொம்ப ஆராய்ந்து பார்த்தா என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பூதங்கள் இருக்கு இல்லையா, வெளியே உள் அப்படிங்கிற பூதங்களுடைய குணங்கள் இருக்கு நம்ம இடத்துல. அதாவது பஞ்சபூதங்களும் அந்த பஞ்சபூத குணத்தன்மையோட வெளியே இருக்கு, அதே பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புக்குள்ளேயும் பஞ்சபூத குணத்தன்மைகளை உள்ள இருக்கு. அப்ப இங்க உள் வெளி அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை சித்தர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்படின்னு ஒரு பரிபாஷையில பேசுவாங்க. சித்தர்களுடைய பாடல்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அவங்களுடைய நோட்ஸ் எல்லாம் கவனிச்சீங்கன்னா சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதும்பாங்க. அப்ப அண்டத்தில் என்னங்க இருக்கு, இதே பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்ப இந்த பிண்டம்ங்கிற உடம்புக்குள்ள என்ன இருக்கு, இதே பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்ப இங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு அவங்க சொல்ற அந்த தாத்பரியம், அந்த தத்துவம் என்னன்னா, பஞ்சபூதங்கள் தான் இங்க அண்டமாவும் பிண்டமாவும் இருக்கு. அப்ப அதெல்லாம் என்ன, உள்வெளி பூத குணங்கள். அப்ப அந்த உள்வெளி பூத குணங்களின் மூலமாக ஞான இந்திரியங்கள் உண்டாகி, அந்த ஞான இந்திரியங்கள் ஆகிய காது, கண்ணு, நாக்கு, மூக்கு, தோளுங்கிற விஷயங்கள் எல்லாம் உண்டாகி, அந்த இந்திரியங்கள் வாயிலாக மனம் செயல்பட்டு, அந்த மனதின் மூலமாக நான் என்ற அகங்காரம் அனுபவிக்கப்பட்டு, அந்த நான்ங்கிற அகங்காரம் என்று இழக்கப்படுகிறதோ அன்று சாட்சி அறிவு நிலை உண்டாகும். அப்ப இதுதாங்க அந்த ப்ராசஸ் டெக்னிக். அப்ப இந்த இடத்துல நாம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆகணும். இந்த பூத குணங்கள் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுது, அது இந்திரியங்களை வச்சுக்கிட்டு எப்படி செயல்பாட்டுக்கு வருது, அந்த செயல்பாட்டுல மனசு எப்படி எதிர்வினை புரியுது, அப்ப அந்த மனம் வந்து எப்படி புத்தியா அப்டேட் ஆகி உண்மை தன்மையை நித்திய அனித்திய வஸ்து விவேகத்தை அடையுது, அப்படி அடையும் போது மனதிலே உருவாகின்ற நான்ங்கிற அகங்காரம் எதை சுட்டி காட்டுது, இந்த உடலை சுட்டி காட்டுதா இல்ல உள்ள இருக்கிற உத்தமனை சுட்டி காட்டுதா, அந்த இடத்துலதான் நான் சேஞ்சஸ் ஆகணும். அப்ப நான்ங்கிற அந்த உண்மை நிலை வந்து உத்தமனை பிடிச்சிருச்சுன்னா, அந்த உண்மையான நான்ங்கிற உத்தமன் தான் இங்க ஆத்மா. அப்ப இங்க உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை கான் அப்படின்னு அவ்வை பிராட்டி சொன்ன மாதிரி, நான் தான் அந்த ஆத்மான்னு உணர்ந்து கொண்டவன் அவளைதான் வந்த வேலையை முடிச்சிட்டான். அவன் தன்னுடைய சுயத்துல ஸ்புரணமாகிட்டே இருக்கிற அந்த ஆத்மாவை பிடிச்சிட்டான், அவன் தான் மீண்டும் பிறக்க மாட்டான். மீதி ஆட்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வண்டி மாத்திக்கிட்டே இருப்பாங்க, இந்த ரதம் சரியில்லை, இந்த கார் சரியில்லை, அடுத்த கார் மாத்திக்கலாம், இந்த வெஹிக்கிள் வந்து வேஸ்ட்டு, நான் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெஹிக்கிள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேணா அப்டேட் ஆகலாம். அதாவது தாவரத்திலிருந்து பறவையாக மாறலாம், பறவையிலிருந்து மிருகமாக மாறலாம், மிருகத்திலிருந்து மனிதனாக மாறலாம். ஆனால் நம்முடைய பிரச்சனை சால்வ் ஆகிடுமா, நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடுவோமான்னா நோ யூஸ், பெரும்பாலானவங்களுக்கு பயன்படுறதில்லை. அப்போ அந்த பயன்பாட்டை சரியாக பயன்படுத்திக்கிட்டா இங்கே செயல் ஓட்டம் என்ன அப்படின்னா, சாட்சி நிலையில் இருந்துக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா அகங்காரம் தெரியும், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன்ங்கிற அகங்காரம் தெரியும். அந்த அகங்காரம் எதனால வெளிப்படுதுன்னா, புத்தியினுடைய தீர்மானம், அது கர்மேந்திரங்களுடைய வெளிப்பாடு. அந்த கர்மேந்திரங்கள் எப்படி செயல்பாட்டினால் நடைமுறையில் இப்படி எல்லாம் உண்டு பண்ணி காட்டுது. அப்போ இதை அப்படியே நீங்க கவனிச்சிட்டீங்கன்னா, இதையெல்லாம் கடந்து உங்களுடைய ரியாலிட்டியை நீங்க உங்களுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இங்க சாட்சி எதையும் செய்வதில்லை, ஆனால் அது இல்லாமல் எந்த அனுபவமும் இங்கு நிகழ்வதில்லை. அப்போ இங்க உண்மை என்ன, சாட்சி என்றால் அது இருப்பு, மற்ற செயல்கள் எல்லாம் செயல்பாடுகள் நடைபெறுகின்றது. அப்போ இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த இருப்புங்கிற ப்ரெசன்ஸ்குள்ள நம்ம வந்துடணும், செயல்படுகின்ற ப்ராசஸ்க்குள்ள நம்ம போகக்கூடாது. இங்க ப்ரெசன்ஸ் அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இருக்கு. அப்ப நீங்க உண்மையா அந்த இருப்புங்கிற நிலைக்குள்ள சாட்சியா மாறிட்டீங்கன்னா, நீங்க ஆல்வேஸ் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இருக்கலாம், உங்களுடைய சுயத்துல இருந்துகிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க அது புரியாம இந்த பாடி மைண்டை வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க உலகத்துல ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எதையாவது செயல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், ஆனா வந்த வேலையை முடிக்க முடியாது. அதை தான் இங்க சாஸ்திரம் இப்படி அழகா புரிய வச்சு இந்த பரிமாணங்களை அடுக்குகளாக நமக்கு காட்டி, ஞான இந்திரியங்கள் வந்து அறிகின்ற கருவி அது நான் அல்ல, கர்ம இந்திரியங்கள் வந்து செயல்படுகின்ற கருவி அது நான் அல்ல, இந்த மனம் உண்டாக்கி கொண்ட நான் என்ற அகங்காரம் இருக்க அது நான் அல்ல. அப்ப நான் என்பவன் யார் என்றால், இவைகளை எல்லாம் அறிகின்ற அந்த தூய அறிவாகிய சாட்சி அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த செயல்ல புரிய வைக்கிறார். அப்போ நம்ம இந்த செயல் இந்த ஆறாவது செயலை இவ்வளோ விரிவாக போகுது, ஒரு மணி நேரம் போயிடும் போல் இருக்கு. அப்போ இதில் என்னன்னா சாதகனுக்கான இறுதி உபதேசம் என்ன தெரியுமா? இந்திரியங்களை அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, செயல்களை தவிர்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அகங்காரத்தை அழிக்க வேண்டும் என்பதும் கிடையாது. அப்போ என்னதாங்க செயலா இதெல்லாம் அப்படி விட்டுட்டு இருந்தேன், அப்போ எப்படி இது மாற்றம் பண்ண முடியும்? அனைத்தையும் அறிகின்ற சாட்சி என்று தன்னை உணர்வது மட்டும்தான் நீங்க விடுதலை, வேற ஒன்றும் நீங்க பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க செயல்களை விடுகிற அல்லது நாம் இந்திரியங்களை அடக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது தியானம் பண்ணிக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு ஜபம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் அந்த பர்டிகுலர் பாடிக்கு தான் நடக்கும், வேற ஒன்றும் மாற்றம் நடந்துடாது. ஆனால் அது முழுமையாகுமா, அது கம்ப்ளீட் பண்ணிடுவோமா, அதில் வெற்றி அடைஞ்சிடுவோமானா எப்படி அடைவோம், நமக்கு தான் ப்ராசஸ்ஸே தெரியலையில. நம்ம ப்ராசஸ்ஸே பண்ணுறதே தப்பு தப்பான ப்ராசஸ் தானே பண்ணுறோம். அந்த அட்டாங்க யோகத்தில் சொல்லப்பட்ட சமாதி நிலையை வந்து நம்ம டைரெக்டாக அடைய பார்ப்போம், அல்லது தியானத்தை நேரடியாக செய்ய பார்ப்போம், ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வரமாட்டோம். முதல்ல நம்ம ஏம நியமத்தை கடைபிடிக்க மாட்டோம், பிரத்யாகாரம் அப்படிங்கிற நேரடியாக வந்து உட்காந்துக்குவோம், இல்லை தாரணைன்னு வந்து உட்காந்துக்குவோம், பிராணாயாமம் ஆசனம் பண்ண மாட்டோம். அப்போ எல்லாமே எதுவுமே ஒழுங்காக பண்ணாமல் நேரடியாக தியானத்தில் வந்து உட்காந்து சமாதி எப்படி கை கூடும், இதுதான் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து ஞானம் வந்த பிறகு இங்கே அட்டாங்க யோகத்தினுடைய அடிப்படை விஷயங்களை உணர்ந்து கொண்டு சமாதி நிலையில் ஞானம் வந்து விட்டால் இங்கே எதிலும் ஒட்டாமல் இருப்பவன் எவனோ அவனே சாட்சி. ஏன்னா சாட்சி வந்து சம்பந்தப்பட மாட்டான்ல, அந்த சம்பவத்தில் போய் கலந்துக்க மாட்டான், அவன் தானே சாட்சி. அப்படி இருக்கிறவன் தான் உண்மையான பிரம்மம், பிரம்மம் அப்படி தான் இருக்குது, அதுதான் நான் என்று நம்மை நாம் உணர்ந்தால் அதுதாங்க உண்மையான விடுதலை அப்படிங்கிறத இந்த பாடலில் புரிய வைக்கிறார் இந்த செயலில். அப்போ இதுக்கான ஒரே வரியில் விளக்கம் எப்படி சொல்லலாம்னா, அறிதலும் செயலும் அந்த பஞ்ச கர்மேந்திரியங்களும் பஞ்ச ஞான இந்திரியங்களாலும் நடைபெறுகிறது, அதிலே நான் என்று தோன்றுவது அகங்காரம். அப்போ இங்கே செயல்களும் அந்த அகங்காரமும் அறியப்படுகின்றது, அவைகளெல்லாம் அறியும் சாட்சி மாத்திரமே நான் அப்படின்னு நம்மை நாம் உணர்வது தான் இங்கே மிக மிக முக்கியம் என்று இந்த செயலில் பார்க்குறோம். அடுத்தது ஏழாவது செயலுக்கு வரோம். இந்த ஆறாவது செயலே இவ்வளோ தூரம் போயிடுச்சு, ஏழாவது செயல் வரும். வாக் பாணி பாதா பாயு உபஸ்தைர் அக்ஷைஸ்தத் கிரியாணி ஜனிகி முகாதி கோலகே சுவாஸ்தே தத் கர்மேந்திரிய பஞ்சகம். இது ஒரு அருமையான ஏழாவது செயல். என்ன சொல்றாருன்னா, வாக்கு கை கால் பாயு உபஸ்தம் என்ற ஐந்து கர்மேந்திரியங்களால் அவற்றுக்குரிய செயல்கள் நடைபெறுகின்றன. இந்த கர்மேந்திரியங்கள் வாய் முதல் உடல் உறுப்புகளின் அடிப்படையை கொண்டு செயல்படுகின்றன அப்படின்ட்டு அந்த மீண்டும் அந்த கர்ம இந்திரியங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவா பேசுறாரு. அப்ப இதனுடைய விளக்க உரை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நாம வந்து செயல்கள் என்று நினைப்பதெல்லாம் என்னன்னா, பேசுறது, வேலைக்கு போகிறது, நடப்பது, மழை ஜலம் கழிப்பது, இதெல்லாம் நம்ம வந்து செயல்களாக பார்க்குறோம். அப்போ அந்த செயல்களை வந்து செயல்களை நம்ம செய்யும்போது அதை அனுபவிக்கவும் செய்கிறோம். நடக்கிறதுனால ஒரு அனுபவம், மழை ஜலம் கழிப்பதுனால ஒரு அனுபவம், இப்படி நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதில் ஒரு சில அனுபவங்கள் கிடைக்குது. ஆனால் இது மாதிரி நம்ம செயலும் செஞ்சு அந்த அனுபவங்களையும் நம்ம அடைகிறோம் இல்லையா, ஆனால் இது எதுவுமே ஆத்மாவின் செயல் கிடையாது. அதனால நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா இந்த செயல் செய்கிறது யாரு, ஆத்மா இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ரெண்டையும் கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க ஆத்மாங்கிறது சாட்சியா இருக்கு, எதுலையும் சம்பந்தப்படுவதே கிடையாது, எதுலையும் செயல் பண்ணுவதும் கிடையாது. அப்ப இங்க அனைத்தும் உடலில் உள்ள கர்மேந்திரங்கள் என்ற கருவிகளை கொண்டுதான் இயங்குகின்றனங்கிறது நமக்கு நல்ல தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கர்மேந்திரங்கள் என்ற கருவிகளை வச்சு அந்த உடம்பு தான் இயங்கிட்டு இருக்கு, ஆனா ஆத்மா வந்து எந்த செயல்களையும் செய்யாமல் அவைகளுக்கு சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நாம என்ன பண்ணிடணும், இந்த உடம்பையும் கடந்து அந்த உணர்வு நிலைக்கு, ஆத்ம நிலைக்கு, அந்த சைத்தன்யமா நம்ம மாறிடணும். அப்பதான் நம்ம வந்து இந்த பிறவி கடலை கடக்க முடியும். நாம இந்த உடம்புங்கிற அபிமானம் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த செயலை நான் செய்கிறாங்கிற அந்த அபிமானம் நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டு அதுதான் நம்முடைய ஈகோவா மாறி, அதுதான் இந்த கர்த்தாங்கிற விஷயமாக நம்ம கிட்ட சேர்ந்துக்கிட்டு அப்புறம் நான் அனுபவிக்கிறேங்கிற போக்தாவாகவும் மாறி நம்ம இப்படியே உலக விஷயங்களை சுத்த வச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப இந்த செயல்படி இங்க என்ன சாரம், அத்வைதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா, கர்மேந்திரியங்கள் என்பது இந்த உடல் மற்றும் பிராண அமைப்பின் பகுதிகள், அதுல உடல் பிராணன் என்பது பஞ்சபூதங்களின் விளைவுகள், ஆனால் செயல் என்பது இந்த பூத மாற்றங்கள். ஆனால் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் சாட்சியின் சொல் அல்ல, அகங்காரத்தின் தவறான உரிமை சொல் என்று இங்க இந்த இடத்துல புரிய வைக்கிறார். ஏன்னா நம்ம வந்து நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அகங்காரத்தினுடைய வார்த்தைகள், ஆத்மாவின் வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, எதையும் அனுபவிப்பதும் இல்லை. அப்போ அந்த சாட்சி ஆத்மா செயலை செய்பவனும் அல்ல, செயல் நிகழ்வதை அறியும் அசையாத இருப்பு என்று நாம் இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நாம் இதை நடைமுறையில நிதித்தியாசனமா கொண்டு வந்தா எப்படி செய்யலாம் அப்படின்னா, இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வாக்கு செயல்படுகிறது, நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கை கால்கள் செயல்படுகின்றன, மற்றபடி நீங்க மலஜலம் உணர்வு உண்டாகி நீங்க ஒரு மலஜலம் கழிக்கும் போது கூட அனுபவம் நிகழ்கிறது. ஆனால் இது எல்லாம் என்ன, செயல் நடைபெறுகிறது, ஆனால் அந்த செயல் செய்பவன் நான் அல்ல, அந்த செயலை அறிபவன் நான் அப்படின்னு நம்ம நிதித்தியாசனம் பண்ணணும். அப்ப நீங்க நிதித்தியாசனம்னா எப்படி இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க இந்த உலகத்துல எல்லா விவகாரமும் நடந்துகிட்டே இருக்கும். சூரியன் தன்னுடைய வேலையை செய்யும், சந்திரன் தன்னுடைய வேலையை செய்யும், அது மாதிரி கோள்கள் எப்படி அந்த வேலையெல்லாம் கரெக்டா செய்யுதோ அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பூத உடல்களும் பல்வேறு வேலைகளை செய்யும். பூத உடல்கள் என்று நான் சொல்வது வந்து மனித உடல் மட்டுமல்ல, தாவர உடல்கள் இருந்து மனித உடல் வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கணும். அப்ப இந்த பிரபஞ்சமே இப்படி இயங்கிட்டு இருக்கும், இந்த பிரபஞ்சமே இந்த இயங்கிட்டு இருக்கிற இந்த செயல் விளைவுகளை வந்து அப்படியே வேடிக்கை பார்ப்பவன் நான். அப்ப அப்படி வேடிக்கை பார்க்கிற நான் வந்து எதிலும் சம்பந்தப்படுவது கிடையாது. அப்படி இருக்கிற நான் வந்து இந்த தனி உடலை நான் என்று அபிமானம் பண்ணாம இந்த ஒரு பர்டிகுலர் பாடி மைண்டையும் வேறையா பார்க்கணும். அங்கதான் நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க வந்து இந்த உடம்பு நான், இந்த மனசு நான், நீங்க இதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்க ஆத்மாவா மாறவே முடியாது. இப்போ ஒரு தேர்ட் பர்சன் செய்யற வேலையை நீங்க எப்படி அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களோ, அது மாதிரி உங்க உடலும் மனசும் செய்யறத அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கிற மாதிரி வேடிக்கை பார்க்க முடியுமான்னா நீங்க சாட்சிங்க. இல்லை இதை நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய வேலை இது, என்னுடைய திறமை இது அப்படின்னு எண்ணிக்கெல்லாம் உங்ககிட்ட அகங்காரம் மேலோங்குதோ அது வரைக்கும் நீங்க மைண்டு தாங்க. இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிங்க. நான் இன்னைக்கு எடுத்த டாபிக்கே என்னன்னா, நீங்க மைண்டா ஆத்மாவா, நான் மனதில் இருக்கிறேனா அறிவில் இருக்கிறேனா, ஆத்மானா அறிவு உணர்வு, மைண்டுனா இங்க உலக விவகாரங்கள்ல செய்யக்கூடிய விஷயங்கள். அப்ப நான் எதுல இருக்கிறேங்கிறத உங்களை நீங்க தெளிவா கண்டுபிடிக்கணும்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளை வச்சு. அப்ப உங்களுடைய செயல்பாடுகள் வந்து மனம் உடல் சார்ந்து இருக்குது, அதை நோக்கி மனசு ஈர்க்குது அப்படின்னா அது மைண்டில் இருக்கிற வேலை. மனம் உடல் கடந்து உணர்வுல இருந்து கொண்டு இந்த உலகத்துக்கு உபகாரமா வாழ்வதற்கு இந்த உடலையும் மனசையும் பயன்படுத்துதுன்னா அது அறிவினுடைய வேலைங்க. இவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கையும் ஒரு ஞானியினுடைய வாழ்க்கையும் மேட்ச் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு புரியும், அவரால் எப்படி அப்படி வாழ முடியுது, என்னால் ஏன் அப்படி வாழ முடியல, அவர் ஏன் அப்படி வாழ்றாரு, நான் ஏன் அப்படி வாழ முடியல, அவருக்கு ஏன் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, எனக்கே அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படி நீங்க உங்களுக்குள்ளேயே இந்த கேள்விகளை கேட்டு பதில் தேடினீங்கன்னா தப்பு புறம் உங்ககிட்ட இருக்கிறதே தெரியும். ஏன்னா நீங்க வந்து உங்களை உணராததுனால இந்த உடலையும் மனசையும் உண்மை என்று ஓடிக்கொண்டிருக்கிற நிலைப்பாடு இருக்கிற வரைக்கும் நீங்க ஆத்மாவா மாறவே முடியாது, ஆத்மாவா பிரகாசிக்கவே முடியாது. அதைத்தான் இந்த செயல் வந்து இங்கேயும் புரிய வைக்குது. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு அப்படின்னா, செயல்களை விட்டுவிட வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் நான் செய்கிறேன் என்ற கர்த்தா பாவத்தை மட்டும் விட்டுவிடு என்று மகான்கள் இங்க சொல்வதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த உடல் மேல இருக்கிற அபிமானத்தை விட்டு விடுறதுக்காக சொல்றாங்க. ஆனா நம்ம உடல் மேல இருக்கிற அபிமானத்தை விடாம இந்த விவகாரத்தை பண்ணிக்கிட்டு என்னுடைய வேலை இது, அப்புறம் நான் இருந்தா தான் இது நடக்கும், என்னுடைய கண் பார்வையில தான் அது நடக்கணும், அல்லது என்னுடைய மேற்பார்வையில தான் அது நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம விவகாரத்தை இன்னும் வீட்டுக்குள்ள விட முடியாம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப நம்ம எங்க இருக்கிறோம், நம்மளே நாம கேள்வி கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம சனாதன தர்மத்துல நம்முடைய சாஸ்திரம் நம்மளை எப்படி நெறிப்படுத்துது, பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படிங்கிற நாலு படிநிலைகள் நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா. புருஷார்த்தம் மாதிரியே இங்கேயும் வந்து இந்த நியதி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நியதிக்குள்ள நம்ம வந்து பிரம்மச்சரியத்துல கல்வி கற்றுக்கொண்டு அந்த கல்வியின் அடிப்படையில் நம்ம புரிதலோடு இந்த உலகத்துல வாழ்றதுக்காக ஒரு திருமண வாழ்க்கையை மேற்கொண்டு இல்லறத்துல ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், வானப்பிரஸ்த நிலைக்கு மட்டும் போகவே மாட்டோம். சாகிற வரைக்கும் இல்லறத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, அந்த சொல்லுவாங்கல்ல அந்த வீட்டு சாவி எங்க கையில தான் இருக்கணும், அந்த மடியில வச்சுக்கிட்டு இருப்பாங்க பொம்பளைங்கள்லாம், கல்லா சாவியை வந்து அவங்களுடைய பியூரோ சாவியை வந்து அந்த அம்மா இடுப்புல சொருகிட்டு இருப்பாங்க. மருமக கூட அதை தொடக்கூடாது, ஏன்னா இந்த அம்மா கண்ட்ரோல தான் இருக்கணும் அது. அப்படி கடைசி வரைக்கும் சாவுற வரைக்கும் அந்த சாவி கோத்தை தன்னுடைய கையிலேயே வச்சுக்கிட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வாழ விரும்பக்கூடியவங்க எப்படி வந்து கடவுளாக முடியும், அது முடியாது இல்லையா. அதைதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன், அந்த சாவி கொத்தை வந்து இடுப்புல சொருவிக்கிட்டா அதுக்கு அர்த்தம் என்ன, எல்லாமே என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும், நீ எதை எடுக்கிறதா இருந்தாலும் என்ன கேட்டுட்டு தான் எடுக்கணும், அல்லது உனக்கு என்ன தேவைன்னா சொல்லு, நான் தான் எடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு கிச்சன்ல கூட அப்படியெல்லாம் நிறைய மாமியாருங்க இருப்பாங்க. மாமியார்கள்லாம் எப்படின்னா கிச்சனுக்குள்ள போனா என்ன கேட்காம அந்த பருப்பு எடுக்கக்கூடாது, என்ன கேட்காம அந்த சமையல் சாமான் எடுக்கக்கூடாது, அல்ல அது எப்படி போடணும்னு என்ன கேட்டுட்டு போடு, உன் இஷ்டத்துக்கு போட்டுறாத அப்படி இப்படின்னு பயங்கர கண்டிஷன் பண்ற மாமியார்லாம் இன்றைக்கு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாம் என்றைக்குமே மாமியார்களா மட்டும்தான் இருக்க முடியும், அவங்க வந்த வேலையை முடிக்க முடியாது இல்லையா. அந்த நிலை நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நாம இந்த மாதிரி பாடத்துல வந்து நம்மள நம்ம மாத்திக்கிட்டு வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்ல, அப்ப நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடலாம்ல, இதெல்லாம் நீயே எடுத்துக்குப்பா அப்படின்ட்டு. அப்ப நம்ம வந்து எப்போ இல்லறத்துக்கு அடுத்து வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற நிலை என்னன்னா, இங்க எல்லாத்தையும் மற்றவங்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு நம்ம வந்த வேலையை மட்டும் பாக்குறது தான் வானப்பிரஸ்தம். அப்ப அந்த வானப்பிரஸ்தத்துல நீங்க நின்ன பிறகு உங்களுக்கு அடுத்தது என்ன கை கூடும், அதான் சன்னியாசம். சன்னியாசம்னா என்ன, அந்த ஒரே விஷயமா மாறிடுறது. சன்னியாசம்னா துரத்தல் அப்படிங்கிற அடிப்படையில ஒட்டுமொத்தமா ஈகோவை விட்ட பிறகு அந்த ஆத்மாவா பிரகாசிக்கிறது தான் உண்மையான சன்னியாசம். அப்ப இங்க வானப்பிரஸ்தம்ங்கிற நிலைக்கே நிறைய பேரால் வர முடியல, ஆனா ஆத்ம ஞானத்துக்குள்ள வந்துடுறேன்ட்டாங்க, வந்துட்டு நான் ஆத்மா ஆயிட்டேன்றாங்க. எப்படிங்க நடக்கும், அதெல்லாம் பரோட்ச ஞானமா தான் நடக்கும், அபரோட்ச ஞானமா ஒரு நாளும் நடக்காது. அப்ப நீங்க உங்களுக்குள்ள விசாரணை பண்ணி பார்க்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன மாதிரி வாழ்றோம், நம்ம நடைமுறை என்ன, நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில வந்து படிச்சதாரி நம்ம நடந்துக்கிறோமா, இல்ல படிச்ச பாடத்துப்படி நம்ம நடக்க முடியாம மாறிடுறோமா அப்படின்லாம் கண்டுபிடிங்க. அப்ப அதுக்குதான் உங்களுக்கு விசாரணை தேவைப்படுது. அப்ப இதெல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தா நிறைய புரிதல் வரும். அப்ப இங்க நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்ற கர்த்தா போக்தா பாவத்தை விட்டு விட்டு நீங்க குடும்ப காரியங்களை கடமைகளை கவனிச்சிங்கன்னா போதும், அது உங்களுடைய சாதனைக்கு தடை அல்ல. அந்த கர்த்தா போக்தா பாவம் மறையும் போது கர்ம பந்தமும் தானே கரையும் அப்படிங்கறதுதான் இங்க ஆழமான உண்மை. அப்ப நீங்க எப்போ கர்ம பந்தம் உங்களுக்கு கரையும், நிதித்தியாசனத்துக்கு போனா தான் கரையும். அதுக்கு முன்னாடி நீங்க அந்த கல்லாச்சாவியை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் கரையாது. கல்லாச்சாவி கையில வச்சுட்டு இருக்கிறது பெண்மணிகளுக்கு இருக்கிற மாதிரியே ஆண்களுக்கும் அதே கல்லாசாவி தான். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டு கட்டுப்பாட தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க, ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சம்பாதிக்கிறத தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அப்ப இவங்க வந்து நான் இவ்வளவுதான் கொடுப்பேன், இப்படிதான் நீ வாழணும், என்னுடைய கட்டுப்பாடுல தான் நீ இருக்கணும், நான் சொல்றதை நீ செய்யி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோவில குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற நிறைய ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அதுதான் ஆணாதிக்கம்னு சொல்றோம். அந்த ஆணாதிக்கமும் மிகப்பெரிய தடை தான் இந்த மாதிரி பாதையில வர்றவங்களுக்கு தடை. அதாவது இந்த மாதிரி அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வர்றவங்களுக்கு ஆதிக்கம் இருக்கக்கூடாது. உடனே இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நிதித்தியாசன நிலைக்கு வந்துடணும். அதாவது இங்க என்னுடைய பொறுப்புகள் இது இது நான் செய்யறேன், ஆனா இதை நான் செய்யறேங்கிற ஈகோ எனக்கு இல்லை, அதனால நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறேன், நீங்களும் இதெல்லாம் எடுத்துக்கலாம், நீங்களும் இதை செய்யலாம், நானும் அதை பாக்குறேன், நான் தப்பு இருந்தா அதை சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பெரும்பாலான பொறுப்புகளை நம்ம மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது நம்ம பெரும்பாலான விஷயங்கள்ல இருந்து விடுதலை ஆயிடலாம். அப்ப நம்ம விட்டு அதெல்லாம் தானாவே விலக ஆரம்பிச்சிடும், அதுவே நமக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும், அதை வச்சுதான் நம்ம ஒட்டுமொத்தமா விடுதலை ஆக முடியும். ஆனா நம்ம ஒரு சின்ன விஷயத்தை கூட விட முடியாம நம்ம ஒட்டுமொத்தமா லிபரேட் ஆகணும்னு ஆசைப்பட்டா எப்படி நடக்கும், அது நடக்காதுங்கிறத இந்த இடத்துல இந்த செயல் புரிய வைக்குது. அப்ப இங்க ஒரே ஒரு வரியில இந்த ஒட்டுமொத்த செயலினுடைய சாரத்தை நான் சொல்லணும் அப்படின்னா, இங்கு செயல்கள் எல்லாம் கர்மேந்திரியங்கள் மூலமாக நடைபெறுகின்றன, ஆனால் நானும் அவையிட்டெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற சாட்சி மாத்திரமே அப்படிங்கறதா மீண்டும் இந்த 7வது ஸ்லோகத்திலையும் அந்த கர்ம இந்திரியங்களை அடிப்படையா வச்சு ஆழமா அறிவுறுத்துறார். அடுத்தது 8வது ஸ்லோகத்துக்கு வரார். மனோ ததேந்திரியா யக்ஷம் ஹிருத் பத்ம கோலகே ஸ்திதம் தச்சாந்தகா கரணம் பாகியே வக்வா தந்திரயா வினேந்திரியகி. இந்த செயல் என்ன சொல்றார் அப்படின்னா, மனசு வந்து 10 இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்குது. அதாவது மனோ தசேந்திரியாட்சம் அப்படிங்கிறாரு, 10 இந்திரியங்கள். அந்த 10 இந்திரியங்கள் என்ன, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 5 ஞான இந்திரியங்கள், 5 கர்ம இந்திரியங்கள். மனம் வந்து இந்த 10 இந்திரியங்களுக்கு தலைவனாக இதய தாமரையின் உள்ளகத்தில், அதாவது ஹிருதய கோலகத்தில் அமர்ந்து கொண்டு அதே மனம் அந்தக்கரணம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்திரியங்கள் இன்றி வெளிப்புற பொருட்களில் தன்னிச்சையாக செயல்பட இந்த மனிதனால் முடியாததால் மனம் அவற்றை சார்ந்தே இயங்குகிறது அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை இங்க தெளிவுபடுத்துறார் வித்யாரண்யர். இது 8வது செயல்ல. அப்ப இங்க இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டு வந்தோம், 1 by 1 வந்துட்டு இருக்கோம். அதாவது ஞான இந்திரியங்கள் முதல்ல பார்த்தோம், அப்புறம் கர்ம இந்திரியங்கள் பார்த்தோம், இப்ப இந்த ஞான இந்திரியங்களையும் கர்ம இந்திரியங்களும் நம்ம எப்படி எல்லாம் சிக்கிட்டு இருக்கிறோம்னு பார்த்தோம். இந்த சிக்கல்கள் இருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகள் பார்த்தோம். வழிமுறைகள் என்ன, பகவத்கீதையினுடைய தேர். அப்ப பகவத்கீதையினுடைய தேர் வழிமுறைகளை நமக்கு அழகா புரிய வச்சாங்க. தேருங்கிறது தான் இந்த உடம்பு, அதுல கடிவாளம்ங்கிறது மனசு, குதிரைகள் தான் ஐந்து புலன்கள் அப்படின்னு அழகா புரிய வச்சாங்க இல்லையா. அது மாதிரி இங்க என்ன அடுத்தது வராருன்னா, அந்த கடிவாளம்ங்கிற மனசு வந்து பத்து இந்திரியங்களால கட்டப்பட்டிருக்கு. ஐந்து குதிரைகள் அல்லது பத்து குதிரைகள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். புரிதலுக்காக அங்க ஐந்து குதிரைகள் சொல்றாங்க. தேர்ல தேர்ல பூட்டப்பட்ட குதிரைகள் தான் இங்க இந்திரியங்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த தேரில் பூட்டப்பட்ட இந்திரியங்கள் வந்து எதை வச்சுக்கிட்டு இயங்குது, கடிவாளத்தை வச்சுக்கிட்டு தான் இயங்கும். அந்த கடிவாளம் இல்லாவிட்டால் குதிரைகள் தாறுமாறா போகும். பூட்டப்பட்ட ஐந்து குதிரைகளை அஞ்சு பக்கம் போக பார்க்கும். அஞ்சு பக்கம் பிரிஞ்சு போனா என்ன ஆகும், தேர் தூள் தூளா உடஞ்சு போயிடும். அப்ப அந்த அஞ்சு குதிரைகளும் ஒரே மாதிரி ஓடணும், அப்பதானே தேர் முன்னோக்கி போகும். அஞ்சு குதிரைகளும் அஞ்சு பக்கம் பிரிஞ்சு போக பார்த்தா என்ன ஆகும், தேர் வந்து உடஞ்சி போயிடும் இல்லையா. இந்த பக்கம் ரைட் சைடுல இருக்கிற குதிரை வலது பக்கமா திரும்புது, லெப்ட் சைடுல இருக்கிற குதிரை வந்து இடது பக்கமா திரும்புது, முன்னாடி இருக்கிற குதிரை முன்னாடி பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், எல்லாம் டேமேஜ் ஆயிடும். எது, அந்த தேர். அது மாதிரி இங்க பாடி டேமேஜ் ஆயிடும். எப்படி, அஞ்சு புலன்கள்ல அஞ்சு விஷயம் பக்க பக்கமா மாத்தி மாத்தி செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா, அதாவது தாறுமாறா ஓடிச்சுன்னா, புலன் இன்பத்துல மாட்டிட்டோம்னா, இப்படிதான் நம்ம பாடி எல்லாம் டேமேஜ் பண்ணிக்கிறோம். அதான் இங்க சொல்றாரு. அப்ப இங்க மனசு வந்து பத்து இந்திரியங்களுக்கு தலைவனாக இருக்குது. ஆனா அதனுடைய இருப்பிடம் எங்க, இதய தாமரையின் உள்ளகத்தில், ஹிருதய கோலகத்தில்ங்கிறாரு. அப்ப அந்த மனதனுடைய இருப்பிடம் எங்க இருக்குன்னா, நம்முடைய இருதய குகை அப்படிங்கிற நெஞ்சு பகுதியில, அந்த இடத்துக்கு வந்து மனசு இயங்குற அந்த நிலை இருக்கு இல்லையா, அது அந்த கரணம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கரணம்னா என்ன, அங்க மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற நான்கு நிலைகள் இருக்கு. இப்ப அந்த கரணம் அப்படின்னா ஐந்து கரணங்கள் உள்ள அடக்கியது, அது உள்ள இருக்கிற கரணம் அகக்கரணம் என்று பெயர். புறக்கரணம்ங்கிறது வெளியிருக்கிற உறுப்புகள், அகக்கரணம் என்பது உள்ளுறுப்புகள். அப்போ உள்ளுறுப்புகள்ல இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த அகக்கரணமாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற நான்கு நிலைகள் கடந்து இன்னொரு பகுதி இருக்கு, உள்ளம் அப்படின்ட்டு. அப்போ இந்த ஐந்து விஷயங்கள் இருக்கு, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அப்புறம் உள்ளம். அப்போ அந்த உள்ளம் அப்படிங்கிற நிலையில இங்கே ஒரு ஐந்து கரணங்கள் இருக்குங்க நம்ம உடம்புக்குள்ள. ஆனால் அது சூக்ஷமா இருக்கு. நம்ம உடம்புக்கு வெளியே பத்து இந்திரியங்கள் இருக்கு, ஞான இந்திரியங்கள் ஐந்து, கர்ம இந்திரியங்கள் ஐந்து. ஆனால் உடம்புக்கு உள்ள ஐந்து இந்திரியங்கள் இருக்கு, அந்த கரணங்கள் இருக்கு, அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். அப்போ இந்த மாதிரி ஐந்து அந்த கரணங்கள் இருக்கு இல்லையா, அதன் மூலமா வெளிப்புற பொருட்களில் தன்னிச்சையாக செயல்பட முடியாததால மனம் அவற்றை சார்ந்துதான் இருக்கிறது என்று இங்கே புரிய வச்சுட்டார். அப்போ இங்கே ஐந்து கரணங்கள் இருந்தாலும் இந்த கரணங்களுக்கு முதல்ல பேஸ்மெண்ட் எது, மனசு தான். முதல்ல மனசு தான், அடுத்தது புத்தியாக மாறணும். அப்புறம் புத்தியிலிருந்து அது என்னென்ன விஷயங்கள்ல நல்லது கெட்டதுன்னு பகுத்து பிரித்து பார்த்து ஒரு தெளிவு அடையணும். அந்த தெளிவு அடைஞ்சதுக்கு பேர் சித்தம். அந்த தெளிவு அடைஞ்ச சித்தமாக வந்த பிறகு அகங்காரமாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும், அது நானுங்கிற ஒரு புரிதலாக மாறும். அப்போ அந்த தெளிவில் வரக்கூடிய நான் என்பது எந்த அடிப்படையில் இருக்கிறது என்று பார்க்கணும். அது உடல் சார்ந்த நானா அல்லது உள்ளம் சார்ந்த நானான்ட்டு. அது உள்ளம் சார்ந்த ஞானா இருந்தா நீங்க சாட்சியாகிய ஆத்மா, அது உடல் சார்ந்த ஞானாக இருந்தா நீங்க மனம் சார்ந்த மனிதன். இப்படிதாங்க புரிஞ்சுக்கணும். இதான் பாயிண்ட், அதான் எடுத்து சொல்லுது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப இன்டெப்தான விஷயத்த இப்படி நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். அப்ப இங்க ஐந்து விஷயங்கள் இருக்கு அந்த கரணங்கள்ல. நீங்க உள்ளம் அப்படிங்கிற அந்த உயர் பரிமாண நிலையை எட்டுனா நீங்க ஆத்மா, நீங்க மைண்ட் லெவல்லே நின்றுட்டு இருந்தா நீங்க மனிதன் தானே. அப்போ எப்படி, நீங்கள் தான் அப்டேட் ஆகணும். அப்போ மைண்டை வந்து உள்ளம்ங்கிற நிலைக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ்ஸு, மனசு அப்படியே நேரடியாக உள்ளமாக மாறாது. அப்போ மனதை அடுத்தது புத்தியினால பகுத்தறிய பார்க்கணும். அந்த புத்தியினுடைய வேலை என்ன, இது இது இன்னது என்று பகுத்தறிய பார்க்கும். அப்போ பகுத்தறிந்து அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானிக்கும். அந்த நிலையில் புத்தி வேலை செஞ்சு அதை ஒரு பதிவாக உள்ள வச்சுக்கும், அதுக்கு பேர் சித்தம். அப்போ அந்த பதிவாக உள்ள வச்சுக்கிட்ட பிறகு அதை நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு பேர் என்ன, அகங்காரம், அது நான். ஆனால் அந்த நானுங்கிற நடைமுறைக்கு வரும்போது அது எந்த நானுங்க, இந்த உடல் சார்ந்த நானா அல்லது உள்ளம் சார்ந்த நானா அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ள அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஞானிங்க. அதுதான் இந்த பாடமே சொல்லுது. இவ்வளவு பெரிய டெப்தான விஷயத்த 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய ரிஷிகள் சொல்றாங்க. நான் மீண்டும் மீண்டும் 5000 ஆண்டுகள் ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, எவ்வளவு ஒரு பாரம்பரியமான விஷயம் நம்ம இடத்துல வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆனா இதை எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை. இந்த மைண்டை பத்தி இப்படி எடுத்து சொல்றதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனா இந்த எவனோ ஒரு ஆங்கில எழுத்தாளர் மைண்டை பத்தி எழுதுட்டா அந்த லெசன்ஸ் தான் அங்க கிளாஸ் ஓடிட்டு இருக்குது. பயங்கரமா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க வெளியில, மணி மைண்டடா. அந்த மைண்டை வச்சுக்கிட்டு எல்லாம் மணி மைண்டடா மாறிட்டானுங்க. அப்போ அதை வச்சுக்கிட்டு பணம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்முடைய ரிஷிகள் மைண்டை எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அந்த மனம்ங்கிற லெவல்ல நீ இருந்துகிட்டே இருந்தீனாப்பா நீ மனசம்ப்பா, அந்த மனதை நீங்க உள்ளமா மாத்திட்டா நீ ஆத்மாப்பான்ட்டாங்க. அப்ப நீங்க தான் முடிவு பண்ணிக்கணுங்க. நீங்க மைண்ட மைண்டாவே வச்சுக்கிறீங்களா, அந்த மைண்ட்ல தேவையில்லாத புத்தியில வந்து தப்பா தடம் மாறி போறீங்களா, அல்லது அந்த புத்தியை சரியா தெளிவுபடுத்திக்கிட்டு விவேகத்தினால விழிச்சுக்கிட்டு அதை நீங்க சேகரிச்சுக்கிட்டு நானுங்கிற அகங்காரத்தை மாத்திக்கிறீங்களா? உண்மையான நானுங்கிற உண்மை நிலை உங்களுக்கு உணரப்படும் போது அது உள்ளமா மாறிடுது இல்லையா, அந்த உள்ளம்ங்கிற நிலைக்கு நீங்க உயர்றீங்களா அப்படிங்கிறத அவங்க கையிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்கவுங்க இடத்துலயே இதை விடப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த செயல் பேசுதுங்க. அப்ப இந்த செயல்ல என்ன சொல்வாருன்னா, மனம் என்பது ஒரு தனிப்பட்ட இந்திரியம் கிடையாது, அது ஞான இந்திரியங்கள் மற்றும் கர்ம இந்திரியங்கள் ஆகிய 10 இந்திரியங்களினுடைய நிர்வாக மையம். இந்த மனம் இதய பகுதியில் இருப்பதாக உபதேசிக்கப்படுகிறது. அப்ப மனம் இந்திரியங்களின் உதவி இல்லாமல் வெளி உலகை எந்த அனுபவத்திலும் பெற முடியாது. அப்ப செயல்களோ தானாக உருவாக முடியாது. அதனால் மனம் அந்த கரணம், அது உள்கருவி என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கறத இந்த செயலினுடைய நோக்கங்க. அப்ப இந்த செயல வந்து நம்ம சும்மா மேலோட்டமா படிச்சா அது என்னங்க, மனசுன்னா அது அந்த கரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த கரணத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் என்ன என்ன அப்படிங்கறத இன்னும் நம்ம எளிமைப்படுத்தி பார்க்கும்போதுதான் நமக்கு இங்க இந்த மனதனுடைய பரிமாணமும் அந்த கரணத்துடைய அற்புதமும் புரியும். அப்ப அந்த கரணம் தான் உங்களுக்கு வந்து கற்பக விருட்சம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது கற்பக மரத்துன்னா நீங்க நல்லது கேட்டாலும் கொடுக்கும், கெட்டது கேட்டாலும் கொடுக்கும். ஆனா அதை கையால தெரியறதுக்கு அந்த கரணத்தை பத்தி ஒரு அறிவு நம்ம கிட்ட வந்தா மட்டும்தான் கையால தெரியும், இல்லைன்னா கையால தெரியாது. அப்ப நீங்க அந்த கற்பக மரமா அது எப்ப மாறும், மனசு அது உள்ளமா மாறினா தாங்க கற்பக மரமா மாறும். நீங்க மனமாவே வச்சுக்கிட்டு அது கேட்கறதெல்லாம் கொடுக்குமானா எப்படி கொடுக்கும், மைண்டுக்குள்ள போய் ஆசையில எனக்கு இன்னைக்கு 50,000 பணம் வர்றேங்க அப்படின்னு மனசு நினைக்குதுங்க, ஆனா வரவே மாட்டேங்குதுங்க. என்னங்க பிரச்சனை, ஏங்க வரமாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அது மைண்ட் லெவல்லே கேட்டா எப்படி கொடுக்க முடியும், அது உள்ளம்ங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தாதான் அதனுடைய தேவை அதுக்கு புரியும், அப்ப அது சாத்தியமாகும். அப்ப இதுதான் அப்டேஷன் மெத்தடு. அப்ப இங்க நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம், அந்த அகங்காரத்துல நான் என்று பிரித்தறியும் தன்மை, உண்மையான நான் எது, போலி நான் எது, உண்மையான நான் ஆத்மா, போலி நான் வந்து இந்த பாடி மைண்டு. அப்ப இந்த போலி நானை நம்ம நீக்கிட்டு உண்மை நான் எப்படி நம்ம உணர்ந்தா அங்க எல்லாம் கை கூடும். அதுதாங்க இறைநிலை, அதுதாங்க ஈஸ்வர நிலை, அதுதான் பிரம்ம நிலை அப்படின்னு இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. ஆக இன்றைக்கு நம்ம நேரம் கருதி இந்த 8வது செயலோட நிறைவு செய்யறோம். அடுத்த வகுப்புல 9வது செயலை தொடவோம். நன்றி. ஓம் தத்சத்.